வந்தே வேதாந்த கற்பூர சாமிஹி கரகரண்டகம் ராமானுஜார்ய மஹர்யாணாம் சூடாமணி மகர்நிஷம். சுவாமி எம்பெருமானார் ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமாளிடத்திலே பரிபூர்ண சரணாகதி பண்ணினார். அந்த சரணாகதி தான் சரணாகதி கத்தியம் என்று பார்க்கப்படக்கூடிய அவருக்கும் எம்பெருமாளுக்கும் நடந்த சம்வாதம், இருவரும் பேசின பேச்சு, அதை லோகத்திலே எல்லோரும் அறிய வேண்டும் என்பதனாலே தயையே கிருபையே வடிவெடுத்தவரான சுவாமி எம்பெருமானார் நமக்காக இதை பிரகாசிப்பை தருடினார், வெளியிட்டருடினார் என்று பார்க்கிறோம். அதிலே மூன்று கத்தியங்கள், மூன்று கத்தியங்களிலே முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். அதை அனுபவித்து வரக்கூடிய கிரமத்திலே இவர் பண்ணின அந்த பிரபத்தியை கேட்டு எம்பெருமான் மிக்க திருவுள்ளம் உகந்து பதில் அளிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதை அனுபவித்து வரக்கூடிய கட்டம் இப்பொழுது. பெருமானாரே, நீர் கவலைப்பட வேண்டாம், நீர் பண்ணின இந்த பிரபத்தியினாலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படப் போகிறது, எல்லோருக்கும் ஏற்படப் போகிறது என்று சொல்லக்கூடிய அழகான கட்டம். அதை அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி அறிவுகிறார் மூன்று மகாத்மாக்களும். அதாவது பெரியவாச்சான் பிள்ளை என்ன, வேதாந்த தேசிகன் என்ன, சுதர்சன சூரி என்று சொல்லக்கூடியவர் என்ன, இவர்கள் எல்லோரும் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி அருளுகிறார். இதிலே முக்கியமாக பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானத்தை துணை கொண்டு நாம் அனுபவித்து வருகிறோம். ஆங்காங்கே மற்ற பேர்களுடைய வியாக்கியானத்தையும் அடியேன் சேர்த்து தெரிவித்து வருகிறேன். அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய சூரனை 19வது சூரனையை அனுபவித்து வருகிறோம். ஏவம் பூதோசி ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக துக்க விக்னகந்தரகி தத்துவம் ஸ்வயம் அர்த்தானுசந்தானேன சஹாம் சதா ஏவம் வக்தாம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாம் என்பது நம்பெருமாள் தானே சோதிவாய் மலர்ந்து அருளிச்சேது, அதாவது வாய் திறந்து சொன்னது எம்பெருமானாரை பார்த்து. எம்பெருமானாரை பார்த்து சொல்லியிருந்தாலும் கூட எம்பெருமானார் அனுவாதம் பண்ணிறார், இப்படி எம்பெருமான் தெரிவித்தான், எனக்கு சொன்ன வார்த்தை இது, உறுதி அளிக்கிறான் எம்பெருமான் என்று நமக்கு விசுவாசம் ஏற்படுவதற்காக தனக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த அந்த சம்வாதத்தை வெளியிட்டருகிறார். கடைசியிலே ஒரு ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறோம், லக்ஷ்மி பதேர் யதி பதேஷ்டைகாம்னோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம். லோகத்தினுடைய நன்மைக்காக லக்ஷ்மி பதிக்கும் யதிபதிக்கும் நடந்த சம்வாதம், சம்வாதம் என்றால் டயலாக் பேச்சு, அதை வெளியிட்டருடினார். அதை இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். பெருமான் என்ன சொல்லிறான் இப்பொழுது, ஏவம் பூதோசி ஏவம் பவித்தும் உபாக்கிராந்தா அசி என்று வேதாந்த தேசிகன் அர்த்தம் பண்ணுகிறார். ஏவம் இப்படி பவித்தும் ஆவதற்கு உபக்ராந்தா தொடங்கினவராக அசி இருக்கிறீர் என்று எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் என்பதை மேலே தெரிவிக்கிறார். அதிலே அவன் சொன்ன வார்த்தை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய மூன்று தாபங்கள், தாபத்ரயங்கள் என்று இதற்கு பெயர். சரீரத்தை பற்றி வரக்கூடியது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம் பூதங்களை பற்றி வரக்கூடியது, அதாவது பாம்பு புலி தேள் முதலியவைகளெல்லாம் இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட விலங்குகளாலும் பூச்சிகளாலும் ஏற்படக்கூடிய கஷ்டம். ஆதி தெய்வீகம் இடி மழை மின்னல் பூகம்பம் முதலியவைகளெல்லாம் தேவதைகளுடைய ஒரு நிகிரகத்தாலே ஏற்படக்கூடியது என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறபடினாலே ஆதி தெய்வீகம்னு பேர். இவைகளெல்லாம் உண்மை ஒன்றும் செய்யாது. ஆதி தெய்வீக துக்க விக்ன கந்தரகிதஸ்வம், இந்த துக்கத்தினுடைய வாசனை கூட உமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் விசாரித்தார்களே நாம் அனுபவித்திருக்கிறோம், அப்படி கூட இந்த லோகத்தில் இருக்க முடியுமா? நாம் பிரபத்தி ஒன்றின விற்பாடு தாபத்திரயம் இல்லாமல் இருக்கிறதா என்றால் தாபத்திரயம் தாபத்திரயமாக தோன்றாது. ஏன், மேலே அனுபவிக்கப் போகிற அந்த பலத்தை இவன் அனவர்தமும் நினைத்திருக்கிறபடினாலே இந்த தாபங்கள் இவனை பாதிக்காது, மனசளவிலே பாதிக்காது. மனசிலே என்ன இனம் இருக்கும் என்றால் சீக்கிரம் நாம் அடையப் போகிறோம். இவளெல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் கூட இவைகளால் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே வெறுப்பு ஏற்படும்படியாக எம்பெருமான் செய்கிறான். அவனுடைய கிருபை இது. அது இல்லாமல் போனால் நமக்கு இந்த உலகத்திலேயே வெகுகாலம் இருக்க வேண்டும் என்று தோன்றும். இதிலே பற்றடுத்து நம்மை சேர்த்து கொள்கிறான். காலடை பாசங்கள் கழற்சி என்கிறார் பெரியாழ்வார். எத்தனையோ இடங்களில் நமக்கு பாசம் இருக்கிறது, இந்த பாசத்தை எல்லாம் போக்குகிறான் என்று நினைத்திருப்பனே ஆனால் இது அவனை அதிகமாக பாதிக்காது. ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதி தெய்வீக துக்கத்தினாலே ஏற்படக்கூடிய விக்ரம், அந்த விக்னத்தினுடைய வாசனை, அது கூட உமக்கு இல்லாதவராக நீர் இருப்பீர். துக்க விக்னகந்தரகிதம் எப்படி பொழுத போக்கிறதுன்னு எம்பெருமானார் கேட்டார். இந்த இடத்துல இருக்கோம், சரி, இதெல்லாத்தையும் நினைத்து கொண்டு நமக்கு பேர் தப்பாவி விக்ரம் நாம் எம்பெருமானோட கூடி அனுபவிக்கப் போகிறோம் என்று இருந்தாலும் கூட இந்த லோகத்தில் இருக்கும் காலத்தில் எப்படி பொழுதை போக்குவது, கால யாபனம், காலத்தை எப்படி கழிப்பது, காலக்ஷேபம் எப்படி பண்ணுவது என்று கேட்க ஸ்வயம் அர்த்தானுசந்தானேன சகா, ஸ்வயத்தை அர்த்தத்தோடே கூட அனுசந்தித்து கொண்டிரும். எவ்வளவு காலம், எப்பொழுது எனக்கு முடிவு ஏற்படும் என்று கேட்டால் அதை அடுத்தபடியாக தெரிவிக்கிறான். யாவத் சரீர பாதம், இந்த சரீரம் கீழே விழும் பரியந்தம், அதாவது இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே உமக்கு மோட்சம். இதை தெரிவித்தான் திருக்கச்சி நெம்பு மூலமாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறான் சுவாமி எம்பெருமானார். இவர் இளையாழ்வாராக காஞ்சிபுரத்தில் இருக்கச்சே பெருமானே சொன்ன வார்த்தை பொதுவாய் திறந்து வரதன் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் காஞ்சிபுரத்தில் திருக்கச்சியின் மூலமாக சொன்ன ஆறு வார்த்தைகளே இது ஒரு வார்த்தை என்று நாம் பார்த்தோம். கீழே சொன்னேன், அதை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான் என்று திருக்கண்ணபுரத்திற்கு வாரும் உமக்கு நாம் நாடிட்டு தருகிறோம் என்று தெரிவித்தார் பாலரண்ணி என்கிற பதிகத்தில். அதைத்தான் சொன்னான் எம்பெருமான், அவமக்கு இந்த சரீரம் முழுந்த காலத்திலே மோட்சம் கட்டாயம் கிடைக்கும்னு தெரிவித்தான். அதை உறுதிப்படுத்துகிறான் எம்பெருமான் இவ்விடத்திலே. சதா ஏவம் வக்தாம் என்று இருந்து கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு அதற்கு மேலே கேள்வி எழுகிறது. அதை எல்லாவற்றையும் வியாக்கியானத்தின் மூலமாக சிறிது அனுபவித்து மேலே தொடங்குவோம்.
பிராப்தியத்வரையாலும் காலம் நெடுகித் தோற்றுகையாலும் பரிகிரகித்த உபாயம் விடம்ப சகம் அல்லாமையாலுமாக கேட்க வேண்டி வரும்.
கேட்கிற இப்படி கேட்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் சீக்கிரமா ஏன் கிடைக்கல, உபாயம் பற்றின உபாயம் எம்பெருமானாகிற உபாயத்தை பற்றி இருக்கிறார் எம்பெருமானார்.
பிராப்தியத்வரையாலும்
ஏன் இப்படி கேட்கிறார், எப்போ எப்போ எனக்கு எப்பொழுது நீ மோட்சம் கொடுக்க போகிறாய், ஆழ்வாரும் கேட்கிறார், ஆச்சாரியாலும் கேட்கிறார், அதுக்கு என்ன அர்த்தம், எதனால் இப்படி கேட்கிறார்கள், அவனுக்கு தெரியாதா, வாய்மூடி இருக்கலாம் என்ன, பொழுதே பெற வேண்டும் என்கிற துடிப்பு. பெருமானை பற்றி இருந்தாலும் கூட பெற வேண்டாமா, எத்தனை காலம், நீ வந்து கூடுவனே, இன்னைக்கு வந்து நான் கூட போகிறேன் அப்படின்றது தானே அந்த துறை. பிராப்தியத்வரை அடைய வேண்டும் என்பதிலே உண்டான அவசரம். ஒரு வஸ்து நமக்கு உயர்ந்ததாக நெஞ்சிலப்படுறது, எப்போ கிடைக்க போகிறது எப்போ கிடைக்க போகிறதுன்னு துடிக்கிறோம் அல்லவா. இப்போ காலம் வரும்போது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட சீக்கிரம் பெற்றால் நல்லது என்று தோன்றுகிறது. அதனால் பிராப்தியத்வரை அதைத்தான் திருப்பாவையிலே காட்டுகிறாள். அதை கீழே தெரிவித்திருக்கிறேன், உள்ளே கிடந்து உறங்குகிறவர்கள் உபாய அத்தியவசாய நிஷ்டையை உடையவர்கள். பெருமானை பற்றி இருக்கிறோம், அவன் காரியம் செய்வான் இருக்கிறான். அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பெருமானுடைய வைலக்கண்யம், அவனுடைய தனிப்பட்ட உயர்ந்த தன்மை, அது நெஞ்சிலே படுமையானால் இப்பொழுதே பெற வேண்டும் என்று துடிக்க வேண்டாமோ. இல்லாத போனால் கல்லுக்கும் கட்டைக்கும் அதே போல சேதனனுக்கு என்ன வாசி உண்டு, அவைகளுக்கு உணர்ச்சி கிடையாது, ஞானம் கிடையாது, அவர்களுக்கு ஆசைப்பட தெரியாது. ஆனால் சேதனனான வாசிக்கு சேர அந்த வைலக்கண்யம் நெஞ்சிலே பட்டவாறே அவ்வளவு உயர்ந்த விஷயம், அதை எப்பொழுது நாம் அடையப் போகிறோம், குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சித்தின்பம் பாவியேன பலனி காட்டி படிப்பாயோ, தாவி வையம் கொண்ட உன் தாமரர்களுக்கே குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்ன ஆழ்வாரும் கேட்கிறார். இதுதான் பிராப்தியத்வரையாலும், அது ஒரு காரணம், அதனால தான் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்கிறார் இவ்விடத்திலே.
காலம் நெடுகி தோற்றுகையாலும்,
காலம் கொஞ்ச காலம் இருந்தா கூட ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி, எத்தனையோ ஜென்மங்கள் கீழே எத்தனை காலம் கீழே கழிந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அழுதே பல பகலும் போயினவென்னு அஞ்சு அழுதேன் அரவண மேல் கண்டு தொழுதேன்றாரு. எவ்வளவு காலம் உணா கொடுத்து ஆத்மாவும் நித்தியம் நல்லா உணர்ந்து பார்க்க வேணும். ஆத்மான்றது நம்முடைய ஆத்மா இருக்கு, அது எத்தனையோ நித்தியமா இருக்கக்கூடிய எம்பெருமானா சிருஷ்டித்தான், கிடையவே கிடையாது. சில பேருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம், ஆத்மாவை சிருஷ்டித்தான் நினைச்சுருக்கா, கிடையாது. ஆத்மா நித்தியம், மூன்று தத்துவங்களும் நித்தியம். தத்தத்ரய வாதம் எம்பெருமானாருடையது. மூன்று தத்துவங்களும் ஈஸ்வர தத்துவம், அசித்தத்துவம், சித்தத்துவம். சித்தத்துவம் என்பதுதான் ஜீவாத்மா, நாம் தான் சித்தத்துவம். அச்சேதன தத்துவம் உணர்ச்சி இல்லாமல் ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய அவளுக்கு சைத்தன்யம் கிடையாது, இன்சென்டியன்ட் பீயிங்ஸ் அப்படின்னு தெரிவிக்கிறோம். நாம் எல்லாரும் சென்டியன்ட் பீயிங்ஸ், அவெல்லாம் இன்சென்டியன்ட் பீயிங்ஸ். அவைகளுக்கு ஞானம் கிடையாது, ஆசைப்படவும் தெரியாது. அதுக்கு மேலே ஈஸ்வரன் எம்பெருமான், இந்த மூன்று தத்துவங்கள். அச்சேதனான வாசிக்கு சேர இந்த கல்லும் கட்டையை போல இராமல் இவன் ஆசைப்பட வேண்டாமோ? அது நெஞ்சிலே படலைன்னு அர்த்தம், ஆசைப்படலை துரிக்கல்ல வேணும், சீக்கிரம் சீக்கிரம் நினைக்காமல் போனால் இவனுக்கு ஆசை ஏற்படவில்லைன்னு அர்த்தம். லோகத்திலே பார்க்கிறோம், லோகத்தில் சாதாரணமாக இப்போ எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், எத்தனையோ காதலர்கள்னு பார்க்கிறோம். காதலர்கள்னு இருக்கிறவா என்ன வேண்டாம், எப்பொழுது நம்ம கல்யாணம் நடக்க போகிறது, எப்பொழுது நடக்கப் போகிறது, சேர்ந்து குடும்பம் எப்பொழுது நடத்தப் போகிறோம் என்று வயலட்சண்யமே இல்லாத விஷயத்திலே கூட ஆசை பெருகிச் செல்வதை பார்க்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள்னு வச்சாலும் கூட அது ரொம்ப காலமாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு அற்புதமான விஷயம் தெரிவிக்கிறார் வாரணமாயிரத்தில், நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளகமுகு பருகுடை பந்தற்கு கோளரிமாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபூத கனாக்கண்டேன் தோழியினான் என்பதை வாரணமாயிரத்தில் ரெண்டாவது பாசுரம். அந்த பாசுரத்தில் நாளை வதுவை, ஆண்டாளுக்கு நாளைக்கு கல்யாணம், வது என்றால் வதுவை என்றால் கல்யாணம், நாளை கல்யாணம் நிச்சயம் பண்ணினாள். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர் சொல்கிறார், இதுக்காக நாளைன்னு வச்சுருக்கா, இன்றைக்கே சொல்லக்கூடாதா, இன்றைக்கே கல்யாணம் பண்ணக்கூடாதா, அண்டாளுடைய துறை தெரியாதா, பொழுதே பெற வேண்டும் பெற வேண்டும் என்று காமன் காலில் விழற, மன்மதன் காலில் விழற. அதே போல் அவனுடைய தம்பி சாமன், உன்னையும் உம்பியையும் தொழுதேன், காமன் தம்பி சாமன் காலிலும் விழுகிறார்னு தெரிவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் எல்லா தேவதைகள் காலிலையும் விழுந்திருக்காளே, அப்போ இன்றைக்கே கல்யாணம்னு உடனே நிர்ணயம் பண்ண வேண்டியது தானே, இருக்கா நாளைன்னு வச்சா, இல்லை நாளைன்னு வைக்கிற காட்டிலும் இன்னொரு 10-15 நாட்கள்னு வைக்கக்கூடாதா என்று கேட்டதற்கு தெரிவிக்கிறார். கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானம் அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இன்னைக்கின்னு சொன்னால் திடீர்னு இப்படி சொன்ன உடனே அந்த அதி சந்தோஷத்தாலே ஆண்டாளுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதி சந்தோஷம் என்ன பண்ணும், ரத்த நாளங்களை வெடிக்க பண்ணும், அதனால் ஆபத்து சம்பவிக்கும். ரொம்ப நாள்னா இவளால் பொறுக்க முடியாது, காலம் நெடுகி சென்று விட்டதை ஆனால் பொறுக்க முடியாது. அதனால் வயமீடியா ரெண்டுக்கு நடுவில் நான் நாளை என்று வைத்தார்கள். அதனால் இந்த பிராப்திய துறை உடையவர்களுக்கு உடனே பெற வேண்டும் என்று இந்த வைலட்சண்யமானது இவர்களை அப்பாடுபடுத்துகிறது. பகவத் வைலட்சண்யம் அடியாக வரக்கூடியதாகினாலே உபாய அத்தியவசாய நிஷ்டைக்கு ஒரு குறைவும் ஏற்படும். பெருமானே உபாயம்னு பற்றின உட்பாடு அவசரப்படலாமோ, பேசாது இருக்க வேண்டிதானேன்னு கேள்வி. ஆனால் அந்த வைலட்சண்யம் பகவத் வைலட்சண்யம் அடியாக வருகிற அப்படின்னா, அதன் காரணமாக வருகிற அப்படின்னாலே இதுக்கு குறை ஒன்றும் கிடையாது என்று காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பிராப்திய துறையாலும்
பரிகிரகித்த உபாயம் விடம்ப சகம் அல்லாமையாலுமாக கேட்க வேண்டி வரும்.
காலம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றது, தினகாலம் பொறுத்தாச்சு, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லை அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி. சோறு ஆக்கிறதுக்கு நாழியா இருக்கு, 1.5 மணிக்காலம் 2 மணிக்காலம் இருக்கு, நிலையில போட்டவொடனே அவசர அவசரமா கையை வச்சுடுறான், சுடுறது ஒரேடியா, ஐயோ சுட்டு கொதிக்கிறதே. அல்லது சில பேர் திருக்கணம் எடுத்து வாயில் விட்டு நடுவான், அது கோவிலாக இருக்கும், சக்கர பொங்கல் நல்லா சுட சுட இருக்கும், சக்கர பொங்கல் எடுத்து வாயில் போட்டு நடுவான், போட்டுட்டா கோவிலில் துப்பவும் முடியாது இல்லை விழுங்கவும் முடியாது, திண்டாடுவான். இதற்குத்தான் ஆக்க பொறுத்தவனுக்கு, சோர் ஆக்க பொறுத்தவனுக்கு அது ஆற வேண்டாமா, அது பொறுக்கலை. ஆற வேண்டிய காலம் இருக்க ரொம்ப குறைவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக நெடுகிச் செல்கிறா போலே தோன்றுகிறது, அதைத்தான் தெரிவித்தார். அதற்கு மேலே எந்த பரிகிரகித்த உபாயம் இது, எம்பெருமான் நாராயணனே தருவான், நாராயணனேன்னு இருக்கிறபடினாலே இந்த உபாயம் எப்படிப்பட்டது, கட்டின உடனே கொடுக்கக்கூடியது. விளம்ப சகம் அல்லாமையாலும், விளம்பத்தை பொறுக்கவே பொறுக்காது. மற்ற உபாயங்கள் எல்லாம் கர்மஜான பக்தி யோகங்கள் ஆகிற உபாயங்கள் விளம்பம், விளம்பம்னா டிலே, அதை பொறுக்கும். அதை என்ன பொறுக்கும் என்றால் என்ன அர்த்தம், எப்போ அது பக்குவமாகறதோ அப்போதான் கிடைக்கும். ஒரு ஜென்மத்தில் ஆகலாம் இல்லை பல ஜென்மங்களில் ஆகலாம். ஆனால் பெருமானையே பற்றி இருக்கும் பொழுது எம்பெருமானும் நித்தியமாக இருக்கக்கூடியவன். இந்த சாதனம் எம்பெருமானாகிற சாதனம் உபாயம், அது இவனாலே உண்டாக்கப்படுவதில்லை. இன்றைய தினம் சரணாகதி பண்ணினபடினாலே எம்பெருமான் உண்டாகிறானா? கிடையாது. ஆனால் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எல்லாம் ஒரு சேத்தனன் செய்ய அதனாலே உண்டாகிற, அதுக்கு ஞானமும் கிடையாது, பகவான் தான் கொடுக்கணும் கிடைச்சா. ஆகினாலே உற்பத்தி திசையிலே உண்டாகும் பொழுது சேத்தனனுடைய கையை எதிர்பார்த்திருக்கும், பல திசையிலே பரமச்சேத்தனுடைய கையை எதிர்பார்த்திருக்கும்னு மற்ற உபாயங்களுக்கு குறைவு சொல்கிறார்கள் பெரியோர்கள். உண்டாகணும்னா கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும், அதான் உற்பத்தி திசையிலே ஒரு ஜீவாத்மா சேத்தனனை எதிர்பார்க்கிறது. பிற்பாடு பலன் கொடுக்கக்கூடிய காலத்தில் அவைகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது, அதுக்கு ஞானம் கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய கர்மத்துக்கு அதுக்கு என்ன ஞானம் உண்டு? அதுவா நின்று நமக்குடைய கர்மம் பண்ணின உடனே முடிஞ்சு போறது. பெருமானதை நினைவிலே வைத்துக் கொண்டு நமக்கு பலத்தை அளிக்கிறான். அதனாலே பலம் கொடுக்கிறவன் நான் பலமத்த உபபத்தே அப்படின்னு சூத்திரம் பார்க்கிறோம். அவன்தான் பலத்தை கொடுக்கக்கூடியவனாகினாலே அவன் கையை எதிர்பார்த்திருக்கிறது. ஆனால் எம்பெருமானாகிற உபாயம் அவன் சரணாகதி பண்ணின பிற்பாடு உண்டாவதில்லை. அதனாலதான் இந்த உபாயத்துக்கு இந்த சாதனத்திற்கு என்ன பெயர் வைத்தால் சித்த சாதனம். சித்தம் எப்பொழுதும் இருக்கு, ரெடியா சித்தம்னா ரெடி அப்படின்னு அர்த்தம். திருட்டாந்தம் சொல்லணும்னாக்க சில பேர் போறா கடையில் துணி வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து நடையா நடந்து கஷ்டப்பட்டு தைச்சுன்னு வரா. சில பேர் ஒரு இடத்துக்கு போறா, ஓ சரி ஷாப்புன்னு இருக்கு, நேராக போற, போன உடனே அங்கே வாங்கி துணியை வாங்கி போட்டுன்னு வெளியில வந்துடுறா. அந்த ஒய்சரி ஷாப்பை போல எம்பெருமான்னு வச்சுக்கிறது. இவைகளைப் போல மற்றவைகளைப் போலே இருக்கக்கூடியது மற்ற உபாயங்கள். துணி வாங்கி கட்டப்பட்டு திச்சு போட்டுக் கொள்கிறா போலே மற்ற சாதனங்கள். அல்ல எம்பெருமானாகிற உபாயம் விளம்ப சகமில்லை. ஒய்சரி ஷாப்பில் இருக்கிறதுக்கு விளம்பம் உண்டா? டிலே உண்டா? போக வேண்டியது, வாங்க வேண்டியது, போட்டுக்க வேண்டியது, வெளியில் வர வேண்டியது. அங்கேயே கண்ணாடியில் அழகு பார்த்துன்னு நேராக ஆஃபீஸுக்கே போயிடலாம், ஒரு சமம் கிடையாது. அதுபோல எம்பெருமானாகிற உபாயம் விளம்பத்தை பொறுக்காது. இந்த மூன்று காரணங்களாலே கேள்வி கேட்கிறார். எப்பொழுது எப்பொழுது நீ எப்பொழுது கூவிக்கொள்ளப் போகிறாய், என்னை சேர்த்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்கிறார் இவ்விடத்திலே என்று அந்த அதற்கு வரைக்கு காரணம் சொல்கிறார். எப்பொழுது மோட்சம் கிடைக்கும் என்பதற்கு எம்பெருமான் பதில் சொல்கிறான். தெய்வம் பக்தம் மேலே தெரிவிக்கிறான்.
நமக்கு ருச்சியும் உண்டாயிருந்தது.
அதுக்கு மேல என்ன இருக்கணும்? எனக்கு ருச்சி இருக்கணும். ஏதனனுக்கு வேணும் என்கிற ருச்சி இருக்க வேணும். பெருமானாருக்கு ருச்சி இருக்கு. ருச்சி இல்லாத போனால் எப்படி இருக்கணும்? ஒரு பெண் கல்யாணமான பிற்பாடி கணவன் தூரதேசத்தில் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். எப்போ போகிறோம் எப்போ போகிறோம் அப்படின்னு அவள் துடிப்பள். ருச்சி இருக்க வேண்டும். இல்லாத போனால் கணவனுடன் கூடி வாழ முடியுமோ? துறையும் இருக்க வேணும், பிராப்திய துறையும் இருக்க வேணும், ருச்சியும் இருக்க வேணும். அதே போல அவனும் விளம்பத்தை பொறுக்காதவனாக இருக்க வேணும். நடுவில் இருக்கக்கூடிய காலம் இருக்க ரொம்ப அதிகமாக தோணும். 30 நாளில் வந்துடுறேன்னு அவன் சொல்லுவான். சொல்லக்கூடிய காலத்திலே 30 நாள் ஐயோ எவ்வளவு காலம் என்று நினைக்கிறாள் இந்த பெண் பிள்ளை. அதே போலத்தான் ஒரு பிரபன்னனுடைய நிலை. எம்பெருமானை பற்றின பிற்பாடு எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று துடிக்கிறான் என்று காட்டுகிறார்.
சீகரித்த உபாயமும் கண்ணழிவற்றிருந்தால் இனி இவ்விருப்புக்கு அடி அவன் நினைவாம் அத்தனை ஆகையாலே அவனையே நிர்பந்தித்து கேட்கிறார்.
என்னவே கேட்கிறார்? நிர்பந்தித்து அவனையே கேட்கிறார். சீகரித்த உபாயம் இருக்க அது ஒரு குறைவும் இல்லாது, கண்ணழிவற்றது. கண்ணழிவுன்னா ஒரு குறையும் இல்லை. சீகரித்த உபாயம் எம்பெருமானாகிற உபாயம். நாமெல்லாம் எம்பெருமானையே பற்றியிருக்கிறோமே ஒழிய வேறு மோட்சத்தை பெறுவதற்காக உபாயங்கள் எதையும் அனுஷ்டிப்பதில்லை. உபாயத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார் ஆச்சாரிய விதயத்தில், சாஸ்திரிகள்னு பேர் வச்சிருக்கார். உபாயத்தை அனுஷ்டிக்காமல் எம்பெருமானையே என்று உபாயமாக பற்றியிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே, நமக்கு என்ன பேர்? சாரக்யர்கள். சாஸ்திரம் வேதம், வேதசாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். திருமந்திரத்துக்கு சாரம் என்று பெயர். மந்திரம் வேதம், வேத சாரம் சாஸ்திரம், சாஸ்திர சாரம். சாஸ்திரத்தை பற்றி அநேகம் பேர்கள் எம்பெருமானை அடைவதற்கு உபாயானுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அநேகமாக ரிஷிகளை எல்லாம் இந்த கோட்டிகளை சேர்க்கலாம். ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்களும் சாரக்யர்கள். சாரக்யர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எம்பெருமானை பற்றின காலத்தில் எம்பெருமானாகிற உபாயத்துக்கு என்ன குறைவு உண்டு? குறைவே இல்லையே. ஆனால் இந்த லோகத்தில் ஏன் வைத்திருக்கிறான்னா அவனுடைய இஷ்டம் வைத்திருக்கிறான், அவன் இன்னும் வைத்திருக்கிறான். ஆகையினாலே அவனையே கேட்போம் என்று நினைக்கிறார் எம்பெருமானார். இங்கே இருப்பதற்கு காரணம் பிரபத்தி பண்ணின பிற்பாடும் பெருமானையே உபாயமாக பற்றின பிற்பாடும் கூட. இந்த நிலத்திலே இந்த பூமியிலே இருப்பதற்கு காரணம் என்ன? எம்பெருமானுடைய இச்சை. அவன் திருவுள்ளத்தினாலே வைத்திருக்கிறான், நல்ல அவனையே நிர்பந்தித்து கேட்போம் என்று இந்த கேள்வி கேட்கிறார் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை.
அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார், யாவத் சரீரபாதம்.
அதற்கு பதில் சொல்றார், பதில் சொல்ற எப்ப எனக்கு மோட்சம்னு கேட்டதுக்கு பதில் சொல்றார், யாவத் சரீரபாதம். ரெண்டு பேருக்கு நடந்த அந்த வார்த்தைய பெருமானாருக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அதற்கு எம்பெருமான் பதில் சொல்வதாகவும் அமைத்து நம்முடைய புத்தியிலே அதை ஏற்றுவதற்காக ஒரு உபாயத்தை வைத்திருக்கிறார் இவ்விடத்தில் பெரியவாச்சான் பிள்ளை. ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக துக்க விக்ன கந்தரகிதத்வம் ஸ்வயம் அர்த்தானுசந்தானேன சஹா என்கிற பரியந்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் யாவத் சரீர பாதம் சொல்றான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இல்லை. எம்பெருமானாருக்கு இந்த சந்தேகம் ஏற்பட அவர் நிர்பந்தித்து கேட்க அதற்கு பதில் சொல்கிறார் போலே இருக்கிறது என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதுக்கு பேர் வச்சிருக்கா புத்தி ஆரோகண சௌகரியத்திற்காக, நம்முடைய புத்தியில ஏத்துறதுக்காக இப்படெல்லாம் பாடுபட்டிருக்க பூர்வாச்சாரியர்கள். நாம் ஏற்றுக்கொள்ளலை என்ன, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நாம் ஜடப்பொருள் என்று சொல்வதை தவிர வேறு கிடையவே கிடையாது. புத்தியாரோகண சௌகரியத்திற்காக கேள்வி பதிலாக வைத்து இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். திருப்பாவையிலையும் பார்க்கிறோம், அதில் திருப்பாவையில் கேள்வி பதில் இருக்கா? முதல் பாட்டு புள்ளும் சிலம்பிரஹான் இங்கே ஐந்தாவது பாட்டிலிருந்து பார்ப்போமே ஆனால், அந்த பாட்டிலிருந்து நமக்கு என்ன ஆறாம் பாட்டிலிருந்து பார்ப்போமே ஆனால் பதினைஞ்சாம் பாசுரம் வரையந்தம் கேள்வி பதிலாக தெரிவிக்கிறார். ஆனால் கடைசி பதினைந்தாவது பாசுரத்தை கேள்வி பதிலாக இருக்கு. உள்ளே இருக்கிறவாள் ஒரு வார்த்தை சொல்ல, வெளியில் இருக்கிறவாள் ஒன்று சொல்ல, வெளியிருக்கிறவாள் கேள்வி கேட்க, உள்ளே இருக்கிறவள் பதில் சொல்ல, இப்படி அந்த பாட்டிலே இருக்கிறபடினாலே மற்ற பாட்டுகளிலேயும் அதை சொல்லுவோம். அப்பொழுது இவர்களுக்கு இதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும் என்று நம்மை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பூர்வாச்சாரியர்கள் மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறோம். யாவச்சரீர பாதம்னு சொல்வதற்கு எதனால் என்ன, எப்போ எப்போன்னு கேட்டார் பெருமானை பார்த்து, அதுக்கு பதில் சொல்கிறான் என்கிறார் இவ்விடத்தில்.
யாவத் சரீரபாதம் இச்சரீரமே என்றோ விளம்பம்.
சரீரம் விளம்பம் என்ன, என்னால ஏற்படல, உடைய சரீரம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சரீரம் இருக்கிறவே அதனாலே தான் இந்த விளம்பம், அதனால தான் டிலே. இந்த சரீரம் கீழே விழுந்தாச்சு, அடுத்த க்ஷணம் நீ பரமத்திற்கு வந்து சேர்ந்து விடுவீர் என்று தெரிவிப்பது தான் யாவத் சரீரபாதம். பெருமான் அவருக்கு மாத்திரம் எம்பெருமானாருக்கு மட்டும் சொல்லவில்லை, இதெல்லாம் நமக்கும் அவன் அடித்த உறுதிமொழியாக இவ்விடத்திலே கொள்ள வேணும்.
ஆரம்பித்த கர்மமெல்லாம் பார்த்திருக்க வேண்டா,
ஆரம்பித்த பிராரப்த கர்மம் என்று ஒன்றும், இந்த பிராரப்த கர்ம அவசானத்திலே தான் மோட்சம் உபாசகனுக்கு. உபாசகனுக்கு பிராரப்த கர்ம அவசானத்தில் மோட்சம். உபாயாந்தர நிஷ்டனுக்கு அவன் தொடங்கின உபாயம் பக்குவமாக ஆறு பரியந்தம் அவனுக்கு விளம்பம். ஆனால் பிரபன்ன அதிகாரிக்கு அது கிடையாது, ஆனாலும் விளம்பம் இருக்கு. இது பிராரப்த கர்மாவசானத்தில் இல்லை, அனுபவிப்பதற்காக தொடங்கின கர்மம் அனுபவிக்க வேண்டும், இந்த கர்ம பலத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்காக எடுத்துக்கொண்ட சரீரம். அதுவே பல ஜென்மங்கள் நடக்கும். அப்படி இல்லை, உமக்கு பிராரப்த கர்மாவசானத்தில் இல்லை, உடைய சரீரம் இந்த சரீரம் எப்போ விழுறதோ அப்போ தான் இந்த சரீரம் தான் உமக்கு காரணம், காலதாமதத்திற்கு காரணம் உம்முடைய இந்த சரீரம். இந்த சரீரம் எப்பொழுது விழுகிறதோ அதாவது இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே, தேகாவசானி மோக்ஷஞ்சா என்று தெரிவித்தான் அத்திகிரி அருளாளப் பெருமாள் என்பதை நாம் நினைவிலே கொண்ட வேண்டும். அதைத்தான் இவ்விடத்திலே உறுதி செய்கிறார் ஸ்ரீரங்கநாதனும். பெருமாள் எல்லாம் ஒரே மாதிரி தான் வார சொல்வாட வழியே வேற கிடையாது, காரணம் என்ன, எல்லார் தத்துவம் ஒன்றுதானே, அதனால் அவன் சொன்ன வார்த்தையும் இவர் சொன்ன வார்த்தையும் இரண்டும் ஒன்றுதான்.
அதுதான் நாளைக்கு நாள் சைத்தன்றோ வருகிறது.
அது அந்த பிராரப்த கர்மம் இருக்க, இப்ப எடுத்துன இந்த ஜென்மம், இந்த ஜென்மத்தில நீர் கர்மத்தை அனுபவிக்கிறேன், என்னை ஆசிரியத்து பிற்பாடும் கர்மத்தை அனுபவிக்கிறேன், அது போப்பா நாள் போப்பா குறைஞ்சுட்டே வரும். கர்மமானது நாள் பத்திரம் போல, கர்ம அனுபவமும் தொலைந்து கொண்டே வருகிறது, ஆகையினாலே அதுவும் சைத்து கொண்டு வருகிறது. எது கர்மம், இந்த கர்மம் முடியும், அனுபவிக்க வேண்டி இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியது இருக்க, அது முடியும், அது முடிந்த உடனே உமக்கு மோட்சம் என்று தெரிவிக்கிறான்.
ஆகையால் சென்றன்றோ நிற்கிறது என்ன,
ஆமா, ஆகையினாலே சென்றன்று போயிட்டே இருக்க, இது முடிந்து கொண்டே இருக்கிறதே, இந்த பாபமானது இந்த கர்மமானது தொலைந்து கொண்டே இருக்கிறது, ஆகையினாலே கவலை வேண்டாம். சரீர பாதம் அவச்சரீர பாதம் சரீரம் எப்பொழுது விழுகிறதோ அப்பொழுது மோட்சம் என்று தெரிவிக்கிறார்.
ஆனால் இருள் தருமா ஞானத்தில் எனக்கு இருப்பு துஸ்ஸகமாய் இருக்க,
எம்பெருமானார் சொன்னதாக எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி பதில் செய்கிறார். எப்படிப்பட்ட லோகம் இது? இருள்தருமா ஞானத்துள் இனிப்பிரவி யான் வேண்டேன், மருளொழி நீமடனஞ்சே வாட்டாத்தான் அடி வணங்கே, அருள் பெறுவாரடியார்தம் அடியனேற்கு, ஆழியான் அருள் தருவானமகின்றான் அது நமது விதிவகையே, இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிரவி யான் வேண்டேன், மருளொழி நீமடனஞ்சே வாட்டாத்தான் அடி வணங்கே என்று ஆழ்வார் திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். இந்த லோகத்தை பற்றி ஆழ்வார் சொல்ல, இருள் தருமா ஞானம் நல்ல பேர், அஜானத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய லோகம். இருள் தரும், இருள் என்றால் டார்க்னஸ்னு அர்த்தம். அஜானத்தை தான் இங்கே இடத்துல இருள்ன்றார். அஜானம் மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறது நமக்கு. அதுக்கு காரணம் என்ன? இந்த லோகத்திலே இருக்கிறபடினாலே. சாதாரணமாக எல்லாருமே சொல்லும், ஞானத்தை உபதேசிக்கிறார், எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் முடியுமாண்ணே, இந்த லோகத்தில் அதெல்லாம் முடியாதுன்னா அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறேன். இது எதனால் ஏற்பட்டது? அந்த வார்த்தையிலேயே பார்க்கலாம். இந்த லோகத்தில் இந்த லோகமானது அப்படி மயங்க பண்ணுகிறது, சப்தாதி விஷயங்களிலே ஈடுபாட்டை உண்டாக்குகிறது. இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இருள் தருமா ஞானத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஞானிகளுக்கு இவ்விடத்திலே இருப்பு மிகவும் கஷ்டம். முதலியாண்டான் ஸ்ரீராமாயணத்தை பற்றி 11 வார்த்தைகள் அருளி செய்தான் நம் பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். அதிலே ஒன்று, பிரபன்னாதிகாரிக்கு எம்பெருமான ஆசிரியத்த விப்பாடு இவ்விடத்திலே இருக்கும் இருப்பு, இந்த லோகத்திலே இருக்கும் இருப்பு, சீதை அசோகவனத்திலே 700 ராட்சசர்கள் மத்தியத்திலே இருந்தாப்போலே என்று காட்டியிருக்கிறார் முதலியாண்டான். அதனால் அவ்வளவு கஷ்டப்பட்ட அவ்விடத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் விழசதா தான் நெய்மேஸ்தி கச்சதே மாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே அழுவார் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விழசதாத்தா யாராவது இந்த ராட்சசனுடைய கிரகத்தில் எனக்கு இவ்வளோ விஷம் கொடுக்கக்கூடாதா, விஷத்தை நான் புஜித்து உயிரை மாய்த்துக் கொள்வேனே, சஸ்திரசவா ராட்சச ராஜவேஷ்மணி, ராட்சசராஜனுடைய கிரகத்தில் எனக்கு ஒரு சஸ்திரம் கிடைக்கலையே. ரொம்ப ஜாகிரதையாக வச்சுருந்தா போல் இருக்கு, விஷமும் கிடைக்காமல் சஸ்திரமும் கிடைக்காமல், ஆயுதம் கிடைச்சதுன்னா ஆயுதத்தாலே குத்தி கொண்டு முடியலாம், ஏதாவது ஒரு ஆயுதம் கிடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள்னு 700 ராட்சசிகளுக்கு சொல்லியிருந்தா போல் இருக்கு. விஷம் சீதையின் கையிலே அகப்படாமல் வைத்திருங்கள் என்று சொல்லி இருந்தான் போலே இருக்கிறது, அதை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறார். அழ்வாரத்தான் விழுகிறார். மாயும் வகை எரியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே, மாயும் வகை விஷசஸ்திரங்கள் தேடி வில்வளவாகாவென்று இறக்கமழா கொடுமைகள் செஞ்சித்து என்கிறார் ஆச்சாரிய தேயத்தில். இதே போலதான் அழ்வாரையும் இவ்விடத்துல இருந்தார். அதே போலத்தான் இவ்விடத்திலையும் சொல்றார், ராட்சசர்கள் நடுவிலே இருப்பு போலேதான் பந்துக்கள் மத்தியத்திலே பிரபன்னன் இருப்பது என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே இந்த இருள் திருமாஞ்சாலத்தில் இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று எம்பெருமானாருக்கு அபிப்பிராயமாக கொண்டான் எம்பெருமான். சரீரபாதம் வரை இங்கே இருக்கணும்னு விட்டான், சரீரம் முழுவதும் வரைந்தான். அப்பொழுது இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு எம்பெருமானாருக்கு தோன்றினதாகவும், அதற்கு மேலே எம்பெருமானார் ஒரு சந்தேகத்தை கேட்டதாகவும் தெரிவிக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய வாச்சான் பிள்ளை விடத்தில்.
இருள் தருமா ஞானத்தில் எனக்கு இருப்பு துஸ்ஸகமாயிருக்க,
துஸ்ஸகம் பொறுக்க முடியாததாக இருக்கிறது, அன்பேரபிள் அர்த்தம்.
இருக்கும்படி கடாட்சித்த தேவரே இருப்பிடமும் வகுத்து காட்டியருள வேணும் என்ன?
ஆமா, இருக்கும்படி இந்த இடத்துல இருக்கும்படியா தேவர் தான் கடாட்சிச்சிருக்கு, பெருமானை தேவரீர் தான் கடாட்சி, என்ன இருக்கும்படியாக தேவரீர் திருக்கண்களாலே கடாட்சித்து வைத்திருக்கிறது. நான் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. தேவரீர் புருவம் நெறித்த விடத்திலே குடநீர் வார்ப்பது அடியனுடைய கடமை. அதனால தேவரீர் என்ன சொல்றதோ அந்த ஆக்கிய பிரகாரம் இருக்கணும். திருக்கண்களாலே கட்டாட்சித்து இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கொடுத்து. சரி, அங்கே இருக்கிறது எங்க இருக்கிறது, எந்த இடத்துல வசிப்பது, அதை தேவரீரே அருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதற்கு பதிலாக அமைந்ததுதான் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகம் ஆஸ்வ, அத்ரைவ இங்கேயே இந்த லோகத்திலேயே, ஸ்ரீரங்கே ஸ்ரீரங்கத்திலே சுகம் சுகமாக ஆஸ்வா இருப்பீராக, அவ்விடத்திலே நித்தியவாசம் பண்ண வேணும், வாசஸ்தலம் எனக்கு காட்டி கொடுக்கணும் என்று கேட்கிறார் இவ்விடத்திலே எம்பெருமானார். என்பதாக கொண்டு எம்பெருமான் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று பதிலளிக்கிறான் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை.
அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா சம்சார விபூதியிலும் கூட்டன்றியே
அத்ரைவ, அத்ரைவான்னு சொன்னார் இங்கேயே அப்படின்னார். என்ன இது இருள் தர்மா ஞானத்திலேயே மறுபடியும் இருக்க சொல்றிய? அத இருள் தர்மா ஞானத்துல இந்த நீ சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் அதனாலே பாதகம் ஏற்படாதன்னார். அதுக்கு சொல்றார் அற்புதமாக இவ்விடத்துல, அத்தறைவா என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய உள்ள கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன என்றால், இதுதான் அவனுடைய அபிப்பிராயம், ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு என்று காட்டி கொடுக்கிறான் இவ்விடத்துல எம்பெருமான் என்கிறார்.
சம்சார விபூதியிலும் கூட்டன்றிக்கே இந்த ஸ்ரீரங்கம் இருக்க சம்சாரத்திலையும் சேர்ந்ததில்லை.
சம்சார விபூதி, சம்சாரமாகிற ஐஸ்வர்ய விபூத்தின்னா ஐஸ்வர்யம். பெருமானுக்கு இரண்டு ஐஸ்வர்யம், லீலா விபூதி, லீலா விளைக்கா விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விபூதி ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியது இந்த சம்சார மண்டலம். நித்திய விபூதி எப்பொழுதும் அழிவற்றதாக இருக்கக்கூடிய பரமபத சாம்ராஜ்யம் வைகுண்டம். இந்த ரெண்டு அவனுக்கு உண்டானது. அதில் ஸ்ரீரங்கமானது நித்திய விபூத்திலையும் சேர்ந்ததில்லை, லீலா விபூத்திலையும் சேர்ந்ததில்லைன்னு தெரிவிக்கிறான் எம்பெருமான் என்கிறார்.
சம்சார விபூதியிலும் கூட்டன்றிக்கே நித்திய விபூதியிலும் கூட்டன்றிக்கே,
நித்திய விபூதியிலையும் கூட்டன்றிக்கேன்னா சேர்ந்ததல்ல. ஸ்ரீரங்கமானது பரமபதத்தோடையும் சேர முடியாது, நித்திய விபூத்திலையும் சேராது, லீலா விபூத்திலையும் சேராது என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். இது ஒரு தனிப்பட்ட விபூதி.
இரண்டிலும் வியாவிருத்தமாய்,
ரெண்டை காட்டிலும் வேறுபட்டதாய், மாறுபட்டதாய், இட்ஸ் குவைட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி அதர் டூ வேர்ல்ட்ஸ் என்று அர்த்தம்.
திருத்தீய விபூதியான கோயிலிலே சுகமே வர்த்தியம்.
திருத்தீய விபூதி மூன்றாவது விபூதியாக இருக்கக்கூடிய கோயிலிலே வர்த்தியம், கோயிலிலே இருக்கலாம்னு பெருமான் தெரிவிக்கிறான். அங்கேயும் என்று தெரிவிக்கிறான் விடத்துல. ரெண்டிலையும் சேர்ந்ததில்லை, அழகாக தெரிவித்திருக்கிறார் திருமாலையில. திருமாலையில சொல்றார் பெருமானே, அச்சுவை பெருணும் வேண்டேன் என்றார் திருப்பாணாள் தொண்டடைப்பொடியாழ்வார். இந்திரலோகமாடும் அச்சு, இந்திரலோகம்னா பரமபதம்னு அர்த்தம் விடத்துல. ஸ்ரீ பரமேஸ்வரிய இந்திரன் என்கிற சப்தம் எம்பெருமானைத்தான் காட்டும் என்று நிர்ணயித்து காட்டியிருக்கிறார்கள் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களிலே. ஆகையினாலே எம்பெருமானுடையதான நித்திய விபூதி அது கிடைச்சா கூட வேண்டாம்னா, இச்சுவை தவிர யான் இவ்விடத்திலே இருந்து ஸ்ரீரங்கநாதனை அனுபவிப்பதை வெட்டி பரமபதத்தையும் நான் இச்சிக்க மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன் என்று தெரிவித்தார். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். அச்சுவைன்னு சொன்னார், பெயர் சொல்றது கூட இவருக்கு இஷ்டமில்லை, பெயர் சொல்றது கூட இஷ்டமல்ல. ஏதோ ஒரு சுவைன்னு சொல்றாளே ரசம், சுவைன்னா ரசம், இப்ப ரசமா இருக்குன்னு சொல்றாளே. எருக்கூட எம்பெருமானே ரசோவை சகா ரசகிருஷ்யே வாயம் லப்வா ஆனந்தி பவத்தின்னு வேதாந்தம் சொல்றதே, எம்பெருமான் அனுபவம் அங்க வேண்டாம், அந்த லோகமே எனக்கு வேண்டாம்னார். சரி போட்டா அப்ப இந்த லோகத்திலே இருமே என்று தெரிவித்தான் எம்பெருமான் தொண்டரடிப்புடியாழ்வாரை பார்த்து. தொண்டரடிப்புடியாள் சொல்லார், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாநகருடானே, வேதநூல் பிராயம் நூறு மனுஷருதாம் புகு வரையலும் சாதியும் உறங்கி போகும் அதில் பதினையாண்டு வேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாநகருடானே. ரொம்ப கஷ்டம் இந்த லோகத்தில் இருக்கிறது, ரொம்ப கஷ்டம் இந்த லோகத்தில் உண்டான கஷ்டங்கள் எல்லாம் வரிசையாக தெரிவித்து அதனால இந்த லோகமே எனக்கு வேண்டான்னார். பெருமான் பார்த்தான் ஸ்ரீரங்கநாதன் கேட்பதாக பிரியவாச்சன்புல அங்கேயே சொல்றார், நமக்கு இருக்கிறது ஒரு ரெண்டு விபூதி தான், நித்திய விபூதி லீலா விபூதி, ரெண்டுமே வேண்டான்றே, அப்போ உண்மை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அரங்கமா நகர் உடானே, நான் தான் சொல்லியிருக்கேனே ஸ்ரீரங்கத்தில் வச்சுடு, ஸ்ரீரங்கம் இந்த இரண்டிலும் சேர்ந்ததல்ல, வியாபிருத்தமானது, வேறுபட்டது, மாறுபட்டது, அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருக்கிறேன். ஸ்ரீரங்கம் திருத்தீயா விபூதி மூன்றாவது விபூதி, அதனால ஆண்டாள் சொன்னது ரெண்டு தான், தொங்கோதம் சூழ்ந்த புவனையும் பெண்ணுலகம் ரெண்டைத்தான் சொன்னான். சமுத்திரத்தாலே சூழப்பட்டது பொங்குகின்ற ஓதம், கடலாலே சூழப்பட்டது இந்த லோகம், புவனையும் விண்ணுலகம் பரமபதமும் அந்த ரெண்டு உனக்கு உண்டு, உபய விபூதி நாதன், அதுதான் நாராயண சப்தார்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா மூன்றாவது விபூதி ஒன்று உண்டு, ஸ்ரீரங்கம் இந்த ரெண்டுலையும் சேராது, அதனால ஸ்ரீரங்கம் மூன்றாவது விபூதி திருத்தி அங்கே இருக்கிறேனே. நம்மாழ்வார் கூட ஒரு இடத்துல சொல்கிறார், இவத்தின் புறத்தாள் என்றெண்ணோ, ரொம்ப வருத்தத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை. பெருமானே நான் ஆழ்வார்த்தினர்களில் பிறந்திருக்கேன், ஆழ்வார்த்தினர்களில் பிறந்திருக்கக்கூடிய என்ன, நீ கட்டாட்சிக்காமல் இருக்க எனக்கு ஒரு காரியமும் பண்ணலை, நீ அப்படி இருக்கியே, நீ ரட்சிக்கவில்லையே, என்னை ரட்சிக்கவில்லையே. ஒருவேளை ஆழ்வார்த்தகரி பரமபதத்திலும் சேர்ந்ததில்லை, லீலா விபூதியிலும் சேர்ந்ததில்லை, ரெண்டுக்கும் புறம்பு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு விபூதி என்கிற எண்ணமோ, நாம் ரட்சிக்க வேண்டியது இரண்டு விபூதிகள் தான், என்று உன்னுடைய அபிப்பிராயமோ? மூன்றாவது விபூதியான ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய என்னை கட்டாட்சிக்கவும் கூடாது ரட்சிக்கவும் கூடாது என்பது உன்னுடைய அபிப்பிராயமோ என்று கேட்கிறார் விடத்தில் ஆழ்வார் என்று அற்புத வியாக்கியானம் விட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதனால உகந்தருடைய நிலங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுடைய அபிமானத்திற்கும் அழ்வார்களுடைய அபிமானத்திற்கும் பெரியோர்களுடைய அபிமானத்திற்கும் உட்பட்ட ஸ்தலங்கள் எல்லாமே தீயா விபூதி என்றே கொள்ள வேண்டும் என்று காட்டியிருக்கிறார் சுதர்சன பட்டர் விடத்துல. அதே போல வேதாந்த தேசிகன் ரெண்டு பேருமே என்ன தெரிவிக்கிறாள்னா, மூன்றாவது விபூதி என்பது எம்பெருமானுடைய அபிப்பிராயம். சொன்னதற்கு அபிப்பிராயம் என்ன? உகந்தருடைய நிலங்கள் எந்த இடத்துலலாம் எம்பெருமான் எழுந்தருடைய இருக்கிறானோ அது எல்லாமே ஸ்ரீரங்கத்துக்கு துல்லியம் தான். இருக்கும் நாள் உகந்தருடைய நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே போது போக்காகையும்னு பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இறங்கேன்னு அவன் சொன்னாலும் கூட ஸ்ரீரங்கம் என்பது மற்ற திவ்யதேசங்களையும் காட்டுகிறது என்று கொண்டார்கள் பெரியோர்கள். ஸ்ரீரங்கத்திலே இருமே, ஸ்ரீரங்கம் ரெண்டுலேயும் சேர்ந்ததில்லை என்று தெரிவித்தார். என்ன விசாரம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னா, அங்கேயே வியாக்கியானத்தில் பிரியவாச்சாரம்ல காட்டியிருக்கார், சிறு குழந்தையா இருக்கக்கூடிய காலத்தில் அப்தபூர்த்தி வரும், அப்தபூர்த்தி வரத்துக்கு முன்னாலே சிறு அந்த குழந்தையை கொண்டு போய் பெருமாளை சேவிக்க பண்ணி வைப்பா, அப்தபூர்த்தி அன்றைய தினம் சேவிக்க பண்ணி வைப்பார்கள். அப்புறம் சிறுவர்களோட விளையாடக்கூடிய காலத்திலேயெல்லாம் கோயிலில் நடக்கக்கூடிய உற்சவங்களையே கொண்டு விளையாட்டு நடக்கும் காலக்ஷேபம் பண்ணவர்கள் இந்த சிறுவர்கள். அதற்கு மேலே பெரியவனான பிற்பாடு அவன் அபிமத விஷயம், உகந்த விஷயம், பெண்களை தேடிக்கொண்டு கோயிலுக்கு போவன். கோயில் தான் பெண்களை பார்க்கலாம் அந்த காலத்தில், பெண்களை பார்ப்பதற்காக கோயிலுக்கு போவன். பிற்பாடு இவனுக்கு வயசான காலத்தில் இவனாலே தன்னுடைய கிரகத்திலிருந்து எழுந்திருந்து திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை சேவிக்க போக முடியாத காலத்தில் நம்பெருமாள் புறவிட்டே இவனுடைய வாசலில் வந்து நின்று, என்ன மிகவும் தளர்ந்தாயோ, வந்திருக்கிறேன் வாசலிலே வா என்று அழைப்பார். இப்படிப்பட்ட பெருமை ஸ்ரீரங்கத்துக்கு தானே உண்டு? ஸ்ரீரங்கத்துக்கு மாத்திரமா இருக்கு, எல்லா தேவதேசத்துக்கும் தான் இருக்கு. திருநாராயணபுரத்துக்கு போனோம்னாக்கா முடி சாத்தியண்டு ஒவ்வொரு வீட்டையும் திரும்பி திரும்பி பார்க்கிறார். திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கு அழகாக ஒரு அர்த்தம் பண்ணினார் வருடத்தில். அந்த இடத்துல சொல்கிறார் அற்புதமாக, ஒரு கிரகத்துலேயும் பார்த்து முடியை பார்த்தையா முடியை பார்த்தையான்னு ஒரு கிரகத்துலேயே இருக்கிறவாளெல்லாம் கேட்கிறார், இன்னொன்று இருக்கிறவாளையும் கேட்கிறார். உள்ளே அந்த ஊருக்காராக இருக்காடா இத்தனை வருஷம் அவர்கள் சேவிச்சிருக்கோன்னு சார் தான் எழுட்டம் உள்ளே எழுன விற்பாடு போட்டிக்கு போகலான்னு உள்ளே படுத்துட்டுருப்பா, அவளை பார்த்து என்ன படுத்துட்டுருக்கேன் வந்திருக்கேன் முடியை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். பக்கத்துலேயே ரெண்டு பிராட்டிமார்கள் எழுந்தருளி இருக்கிறான்னா, இப்படி திரும்பி பார்த்தான்னா வலது பக்கம் ஒரு கிரகத்தை திரும்பி பார்த்தான்னா பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் அவள் சொல்றா, எல்லாம் சொல்லிட்டு இருக்காது கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமான்னு கேட்டுருக்காது, அவன் தலையில வச்சுட முடிய அப்படின்றா அவள். அடுத்தபடிய இடது பக்கம் திரும்பினானா பூமி பிராட்டி இருக்கா, அவள் சொல்றா அதே மாதிரி வச்சுருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லாதையும் கொடுத்து விடும் என்று தெரிவிப்பலாம். இந்த இரண்டு பேரும் இவன் தடையிலே முடியை சூட்ட வேண்டும் என்றே இரண்டு பார்ஸ்வத்திலையும் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள் பெரியோர்கள். ஆகையினாலே எம்பெருமான் இவனுக்கு நன்மை பண்ணுவதற்காகவே சித்தமாக இருக்கான், வாசலை வந்து வந்து நிற்கிறான். அதனாலே எல்லா திவ்யதேசங்களிலேயும் உற்சவம் ஏற்பட்டிருப்பதே இதற்கான அசக்தர்களாக இருக்கக்கூடியவர்களையும் கட்டாட்சிக்க வேண்டும். அவனும் நம்முடைய குழந்தை, அவனால் வர முடியவில்லை, கரண பாட்டவம் போய்விட்டது, அவனை நாம் காண்போம் என்பதற்காகத்தான் பெருமாள் புறப்பட்டு எழுந்தருளிகிறார். ஒவ்வொரு கிரகத்தின் வாசலிலேயும் நிற்கிறார். இப்படிப்பட்ட பெருமை மற்ற குக்கிராமங்களுக்கு உண்டா, நகரத்திற்கு உண்டா, எந்த இடத்திற்கு உண்டு? ஆகையினாலே கோயில் என்று சொன்னது உபலக்ஷணம், உபலக்ஷண விதியா எல்லா திவ்யதேசங்களையும் காட்டுகிறது. இந்த திவ்யதேசங்களிலேயே வாசம் பண்ணுங்கள், ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணணும்னு கொண்டுட்டோன்னா ஸ்ரீரங்கத்தில் அப்புறம் தாங்கவே முடியாது, ஒரு காலத்திலையும் கூட்டம் தாங்கவே முடியாது, ஸ்ரீரங்கத்துக்கு போனால்தான் மோட்சம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். அது தவறு. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சுகமாக இருக்கும். அவ்வூரில் வர்த்தனம் என்றும் வாழ்ச்சி என்றும் இரண்டில்லையிறேன்னு காட்டியிருக்கிறார். அந்த ஊரில் இருக்கிறதே வாழ்ச்சி. வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்ன என்பது ஆண்டாளுடைய பாசுரம். வேகங்களை பார்க்கல, வேங்கடத்தை பதியாக வேங்கடத்தை இருப்பிடமாக கொண்டு அதையே வாழ்ச்சியாக கொண்டிருக்கிறார்கள். திவ்யதேச வாசத்தினாலே மோட்சம் கிடைக்கிறது என்று ஒன்று உண்டு, அது ஒரு உபாயம். திவ்யதேச வாசம் இதுன்றதே ஒரு உபாயம், திவ்யதேசத்தில் வசித்தால் மோட்சம் கிடைக்கும். ஆனால் அதை கொள்ளவில்லை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். காரணம் என்னன்னா, பெருமானே உபாயம் என்று நினைத்திருக்கக்கூடியவர்களாகினாலே இவர்கள் ஒரு காலத்திலையும் எதையும் உபாயமாக கொண்டதில்லை. ஆனால் காலயாபனம் பண்ண வேணும், எந்த இடத்திலே இருப்பது என்பது இவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம், ஒரு கேள்வி நெஞ்சில எழ அதற்கே எம்பெருமான் பதில் சொல்கிறான். இவ்விடத்துல அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமா சுவா, ஸ்ரீரங்கம் என்று சொன்னது அது மாத்திரமில்லை, ஸ்ரீரங்கம் மாத்திரமில்லை எல்லா அதிபதேசங்களும் என்பது தர்சன சூரி என்கிறவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம், அத்புத வியாக்கியானம், வேதாந்த தேசகனுடைய திருவுள்ளமும் இதுதான் என்று காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள்.
திருத்தீய விபூதியான கோயிலே சுகமே வர்த்தியம், சீதா விபூதியில் உள்ள சம்சாரிகளிலும் விபூதியில் உள்ள நித்தியமுக்தரிலும் கூட்டன்றிக்கே.
நீர் எப்படி இருக்கிறோ அதே போலத்தான் ஒரு திருஷ்டாந்த வேலை சொல்றான் எம்பெருமான் என்கிறார் இவ்விடத்துல. அதாவது பெருமானாரே, நீர் எப்படி இருக்கீர்? நம்பெருமாள் கேட்கிறான், நீர் எப்படி இருக்கீர்? எப்படி இருக்கேன்னா இப்படித்தான் இருக்கேன். இல்ல இல்ல, இந்த சம்சாரிகள்ல ஒத்தரா இருக்கிறா, இந்த லோகத்துலதான் இருக்கேன், சம்சாரிகளை போல இருக்கிறா, உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு நீர் இருக்கேர். இவாளோட நான் சேர்ந்து இருக்க மாட்டேன், நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது என்றல்லவா நீர் இருக்கேர். நாட்டாரோடு இயல்பொழிந்து நாரணனை நன்னினமே, அதனால இந்த சம்சாரிகளை காட்டிலும் வேறுபட்டவரா நீர் இருக்கேர். நித்தர்களில் சேர்ந்தவரோன்னு கேட்டா, பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்தாண்ட, பரமபதத்தில இருந்தா வந்திருக்கார், ஆதிசேஷன் தான் அவதரிச்சிருக்கார், அது இல்லைன்னு இல்லை. ஆனால் பரமபதத்திலே சேர்ந்தவர்னு சொல்ல முடியுமா? இங்க வந்து அவதரித்த பிற்பாடு பரமபதத்தில் சேர்ந்தவர்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை விட்டு விட்டு இப்பொழுது இந்த லோகத்தில் இருக்கீர், நீர் நித்தியர்களிலும் சேர்ந்தவர் அல்லர். அது மாத்திரம் இல்லை, நித்திய விபூதியிலே இருக்கக்கூடியவர்கள் பகவத் அனுபவமே யாத்திரையாக செல்கிறது அவர்களுக்கு, பகவத் அனுபவத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். சுதாபஷ்யந்தி சூரையாக. ஆனால் அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த லோகம், அனுபவ கைங்கரியத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலத்திலே இருந்து வைத்தே நீர் நித்திய சூரியர்களைப் போலே அனவரதமும் கைங்கரியம் என்னுடைய குணானுபவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே நித்திய சூரியர்களில் சேர்ந்தவாள்னு சொல்ல முடியாது, சம்சாரத்தில் சேர்ந்தவர்னு சொல்ல முடியாது. இரண்டு பேரை காட்டிலும் ஜாவிருத்தராய் வேறுபட்டவராய் நீர் இருக்குமா போலே ஸ்ரீரங்கமும் வேறுபட்டது, நித்திய விபூதியிலையும் சேராதது, லீலா விபூதியிலையும் சேராதது என்று பெருமானாரையே திருஷ்டாந்தமாக காட்டுகிறார். தொழாடிலும் சீரியர்னர் அழுவார், சீதனையே தொழுவார், பார்க்கடல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார், விண்ணுளாரிலும் சீரியரே. எம்பெருமானையே சேவிக்கிறான், எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகள் பக்கலிலே நெஞ்சு கூட செல்வதில்லை, சொப்பனத்தில் கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சீவையிட்டவர்கள் இதனையே இந்த ஏவகாலத்தில் சொல்றார், இந்த எம்பெருமானையே எப்பொழுதும் தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சீவையிட்டவர்கள் விண்ணுளாரிலும் சீரியர், பரபத்தில் இருக்கிறவா காட்டிலும் உயர்ந்தவா. ஏன் பரபத்தில் இருக்கிறவா அப்படி இருக்கான்னா எம்பெருமானையே அனுபவிக்கிறாள்னா அதில் ஆச்சரியம் இல்லை. எல்லாம் அனுகூலம், காலம் அனுகூலம், தேகம் அனுகூலம், பெருமானுடைய கட்டாட்சம் அனுகூலம், பத்னிகள் அனுகூலம், எத்தனை அனுபவம், எல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலத்தில் அனுபவம் பெரிதல்ல, எல்லாம் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறீரே, ஆகையினாலே நீர் விண்ணுளாரிலும் சீரியர், அவர்களிலும் சேர்ந்தவர் அல்லர். லீலா விபூத்திலே இருக்கக்கூடியவர்களையும் உண்மை ஒன்றாக ஒருவராக கணிக்க முடியாது, சேர்க்க முடியாது. அது எப்படியோ அதே போலத்தான் ஸ்ரீரங்கம், உண்மை போலதான் ஸ்ரீரங்கம் என்கிறான் இவ்விடத்துல. பெருமானாரே, நீர் எப்படி வியாவிருத்தரோ அதே போலத்தான் ஸ்ரீரங்கமும் வியாவிருத்தம்.
லீலா விபூதியில் உள்ள சம்சாரிகளிலும் நித்திய விபூதியில் உள்ள நித்திய முக்தரிலும் கூட்டன்றிக்கே, இருவரிலும் வியாவிருத்தரான உமக்கு போற வஸ்தவ்ய பூமி இதுவே இரே.
ஆமா, நன்றாக போற வஸ்தவ்ய பூமி, இருக்க வேண்டிய இடம் இதுதான், வேறு இடம் அல்ல என்று காட்டுகிறான். உமக்கு நித்தர்களிலேயும் நீர் சேர்ந்தவர் அல்லர், முக்தர்கள், முக்தர்கள்னா விடுதலை பெற்றவர்கள், லோகத்திலே இருந்து சம்சாரத்திலே இருந்து விடுதலை பெற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் முக்தர்கள், அவர்களை காட்டிலும் வேறுபட்டவர், சம்சாரிகளை காட்டிலும் வேறுபட்டார். ஆகையினாலே உமக்கு தகுந்த இடம் உமை போல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம்தான் என்று தெரிவிக்கிறான் இவ்விடத்துல. அத்தனைவ அந்த ஏவகாரத்துக்கு அத்தன் சொல்றார், இவ்விடத்திலேயே நீர் இருக்க வேண்டும், ஸ்ரீரங்கே சுகமாசுவா.
நித்தியபூதியில் உள்ள நித்தியமுக்தரிலும் கூட்டன்றிக்கே, இருவரிலும் வியாவிருத்தரான உமக்கு போற வஸ்தவ்ய பூமி இதுவே இரே. விரோதியான இவ்வுடம்போடே பகவத் அனுபவம் பண்ணப்பெற்ற உமக்கு உபய விபூதியில் உள்ளாரும் ஒப்பாக மாட்டாதா போலே.
விரோதியா இருக்கக்கூடியது தேகம், தேகமானது நமக்கு எந்த விதத்திலையும் அனுகூலம் இல்லை. அப்படி விரோதியோட கூட இருந்து நீர் பகவத் அனுபவம் பண்ணுகிறீர், ஆகையினாலே நேர் நித்திய விபூதியிலே உள்ளாரோடையும் சேர்ந்தவர் அல்ல, லீலா விபூதியிலே இருக்கக்கூடியோடையும் சேர்ந்தவர் அல்லார். அதே போலத்தான் ஸ்ரீரங்கமும் என்று அதை விவரித்து காட்டுகிறார் வியாக்கியாதா. இவ்விடத்திலே நாம் ஏற்கனவே அனுபவித்த விஷயம்தான்.
துரோதியானை உடம்போடைய பகவத் அனுபவம் பண்ண பெற்ற உமக்கு உபய விபூதியில் உள்ளாரும் ஒப்பாக மாட்டாதா போலே காணும்.
உபயபூதியில இருக்கிறவாளும் உமக்கு சமமாக மாட்டா. அதே போலத்தான் பரமபதம், பரமபதம் இந்த லீலா விபூதி, இந்த ரெண்டிலையும் வேறுபட்டது இந்த ஸ்ரீரங்கம் என்கிறார்.
பரமபதத்தையும் காற்கடை கொண்டு நாம் படுகாடு கிடக்கும் கோயிலுக்கு உபய விபூதியும் ஒப்பாக மாட்டாதபடி.
உபய விபூதியும் ஒப்பாக, உமக்கு எப்படி உபய விபூதியில் உள்ளார் ஒப்பாக மாட்டார்களோ, சமமாக ஆக மாட்டார்களோ, சரணிகர் சமானமாக ஆக மாட்டார்களோ, அதே போலத்தான் ஸ்ரீரங்கமும். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன விசேடம்னா, அந்த பரமபதத்தையும் கார்கடை கொண்டேன், ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே தமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்பது பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடைய அற்புதமான மங்கள ஸ்லோகம். அதுல இந்த அர்த்தத்தை தான் சொல்றேன். பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் ஆங்காங்கு தங்கள் தங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே காட்டி வருகிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்துல விரக்தி ஏற்பட்டது, தானே இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கா, நல்லா சௌக்கியமா இருக்கா. ஒரு கிரகத்தில் கை கால் சரியா இல்லாத குழந்தை ஒன்று இருக்கு, நன்னா மற்ற பேர்களுக்கெல்லாம் கை கால்லாம் நன்னா இருக்கு. அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளை காட்டிலும் தாய்க்கு எந்த குழந்தைகளிடத்துல அதிகமான பிரீதி இருக்கும்? பட்டுக்கரணர்களை காட்டிலும் விகலக்கரணர்களிடத்திலே என்றோ பிரீத்தி அதிகமாக இருப்பது என்கிறார்கள் பூர்வர்கள். பட்டுக்கரணா கை கால் மலைகள் நன்னா இருக்கு, அவளை காட்டிலும் அந்த குழந்தையத்தான் அதிகமாக கவனிப்பாள். விகலக்கரணர் யாரு கை கால் சரியில்லையோ அந்த குழந்தையத்தான் அதிகம். அதுபோல நாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரமத்தில் இருக்கிறவாளை விட்டு விடுகிறான் எம்பெருமான், அதுல ஒரு விரக்தியே ஏற்படுறது. அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு இவ்விடத்திற்கு வருகிறான். பரமபதத்தையும் கார்கடை கொண்டு, கார்கடை கொண்டுன்னு அதை விட்டுவிட்டு அதை அலட்சியப்படுத்தி விட்டுன்னு அர்த்தம். தான் கால் கடை, கால் பக்கத்துல கொள்றதுன்னு என்ன அர்த்தம், எந்த வஸ்துவானது நமக்கு பெருமையுடையதாக தோன்றவில்லையோ, சிறப்புடையதாக தோன்றவில்லையோ, அதிகமான விலை உயர்ந்ததாக தோன்றவில்லையோ, அந்த வஸ்து என்ன பண்றோம், கால் பக்கத்தில் போட்டு வைக்கிறோம். கரெக்டாண்டா அங்கே போடுற அந்த மூலையில போடு அப்படின்னு கால் பக்கத்தில் வைக்கிறோம். இப்போ உயர்ந்த வஸ்துன்னா தலையாலே சுமக்கிறோம், தலையிலே வைத்துக் கொள்கிறோம், தலைப்பக்கத்திலே வைத்துக் கொள்கிறோம். நல்ல கார் கடை கொண்டுன்னு அர்த்தம், அலட்சியப்படுத்தி விட்டு அது வேண்டாம் என்று அதை விட்டேன். எந்த இடத்துல வந்து படுகாடு கிடைக்கிறேன், எந்த இடத்துல நித்தியவாசம் நான் பண்ணிறேன், ஸ்ரீரங்கம். ஆகையினாலே உபயபூத்தியை காட்டிலும் வேறுபட்டது இது, மாறுபட்டது என்கிறான் பெருமான். ஸ்ரீரங்கம்தான் பரமபதம், காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம், சவாசுதேவு ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமபதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிரத்யக்ஷா கண்களாலே பார்க்கக்கூடிய பரமபதம், காவேரி தான் விரஜை, பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கே எழுந்துள்ளி இருக்கிறான். அகையினாலே பிரத்யக்ஷமாக இந்த கண்களாலே காணக்கூடிய பரமபதம் எம்பெருமான் இங்கே சொல்கிறான். அதெல்லாம் கிடையாதுன்னு பரமபதத்தை காட்டில் இது வசந்தது. எப்படி வசந்ததுனாக்கா, நான் இங்கே என்ன வந்து கிடக்கிறேன், எது அவனுடைய விருப்பத்துக்கு விஷயமாக ஆகிறதோ அதல்லவோ உயர்ந்தது. தலை எம்பெருமானுடைய விருப்பத்துக்கு மிகவும் உயர்ந்ததா உகந்ததாக இருக்கக்கூடியது திருவரங்கம் பெரிய கோயில். ஆகையினாலே இவ்விடத்திலேயே நீர் வாசம் பண்ணும் என்று தெரிவிக்கிறான்.
உபயபூதியும் ஒப்பாக மாட்டாதபடி சுகமாஸ்வா உக்த பிராயராகையாலே சுகமே வர்த்திக்க குறையில்லையிரே.
சுகமாஸ்வான சுகமா இரு, சுகமா இப்படி சீரங்கத்தில் போட்டா சுகமா இருந்துட முடியுமா? விஷயங்களில் தாபத்திரயம் கிடையாது. ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வங்களாலே ஏற்படக்கூடிய விக்ரம் ஏற்படாதான்னு கேட்டால் ஏற்படும். ஆனாலும் கூட அவளெல்லாம் லட்சியம் பண்ணுவதே கிடையாது. முக்த பிராயர் நீர், முக்த பிராயர்னா முக்தனா அநேகமாயிட்டு, அநேகமாக முக்தர், முக்தன்னா விடுதலை பெற்றவன், அதாவது பரமபதத்தில் போய் இங்கிருந்து பரமபதத்தில் போய் அனுபவத்தை பண்ணக்கூடியவனுக்கு முக்தன்னு பேர். அந்த முக்தனாக நீர் ஆகிவிட்டீர் அநேகமாக. ஆகையினாலே முக்தனானவன் எப்படி இருப்பனோ அதே போலத்தான் நீர் இடத்திலே வர்த்திக்கிறேன். தாமரையிலை தண்ணீர் போல ஒட்டுவதே கிடையாது. தாமரையிலே தண்ணீரானது பாதரசம் மெர்க்குரியை போல காட்சி அளிக்கிறது, அது ஒரு விதமான சம்பந்தத்தையும் கொள்வதே கிடையாது. அதே போலத்தான் நீர் ஒட்டற்று பற்றற்று இருக்கிறேர். ஆகையினாலே நீர் முக்த பிராயர், சுகமாக இருக்கிறதுக்கு என்ன எந்த விதமான பாதைகளும் பாதிக்காது. பெருமானை பற்றி தெரிஞ்சு நுடுறான், தன்னை பற்றி தெரிஞ்சு நுடுறான், அப்புறம் எதுவுமே இவனை பாதிப்பதே கிடையாது. கர்மத்தை பற்றி தெரிஞ்சு கொள்கிறான், தெரிந்து கொண்ட பிற்பாடு இவனை என்ன சொல்கிறது, கர்மத்தினால இது ஏற்படுறது, ஏற்படட்டுமே, முடிய போய் பெருமான் முடிக்கப் போகிறான். காலம் குறைந்து வருகிறது, கர்மம் க்ஷயித்து வருகிறது, நாம் போகப் போகிறோம் என்கிற எண்ணம் வந்தவாறே இதில் இவனுக்கு பற்றி ஏற்படுவதே கிடையாது. நல்லா ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம்,
ட்ரெயின்ல எவ்வளவு நாள் என்ன பத்தி இருக்கு, அதான் ஒரு சமயத்துல இறங்க போறோம், ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் படுத்துட்டா போறோம்னா அப்படின்னு அதுல பற்று ஏற்படுவது கிடையாது. அதே போலத்தான் நாமும் வாழ்க்கையை நடத்துகிறோம். வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுவது சகஜம், அந்த சகஜத்தை பொறுத்து கொள்கிறோம். சகஜமாக இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்மை அதிகமாக சிரமப்படுத்துவது கிடையாது, மனக்லேசத்தை உண்டு பண்ணுவது கிடையாது. இல்ல முக்த பிராயராக இருக்கிறீர்கள், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு முக்தா, லிபரேட்டட் சோல்னு அர்த்தம் முக்த பிராயர் என்பதற்கு. ஸ்ரீரங்கே சுகமா ஸ்வா சுகமாக இருப்பீராக என்று அருளி செய்தான். இவ்விடத்துல வஸ்தவிய பூமி எவ்விடம்னு காட்டி கொடுத்தான், காலக்ஷேபம் இதை கொண்டு பண்றதுன்னு காட்டி கொடுத்தான், எப்பொழுது மோட்சம் கிடைக்கப் போகிறது என்பதை காட்டி கொடுத்தான் என்பதை இந்த சூர்ணையினாரே நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கும் அதுதான், நமக்கு அது என்ன, எம்பெருமானாருக்கு எதை சொன்னானோ அதைத்தான் நமக்கும் சொல்கிறான் எம்பெருமான் என்பதை கொள்வதற்காகத்தான் எம்பெருமானார் இந்த ரகசியத்தை வெளியிட்டார் நமக்கு.
20வது சூர்ணை அவதாரிகை. ஆக ஏவம் பூதோசி என்று தொடங்கி இவ்வளவும் வர சரீர சமநந்தரம் பெரும் பேற்றையும்
இவரை என்ன சொன்னான் சொல்றார், சுருக்கமாக சொல்ல ஏவம் பூதோசி அப்படின்னு சொன்ன சூர்ணையிலிருந்து ஆரம்பித்து இதுவரியந்தமாக சரீரம் கீழே விழுந்த பிற்பாடு சரீர பாத சமநந்தரம், சரீரம் விழுந்த பிற்பாடு உடனே கிடைக்கக்கூடிய பேறு லாபங்களை பற்றி பேசினான் எம்பெருமான்.
இங்கிருக்கும் நாள் காலக்ஷேபம் பண்ணும் பிரகாரத்தையும் அருளி செய்தாராய் நின்றார்.
காலக்ஷேபம் இங்கிருக்கிற நாள் எப்படி பொழுது கழிக்கிறது அதையும் தெரிவித்தார். ஸ்வயம் அர்த்தானுசந்தானே சகா யாவச் சரீர பாதம், இருக்க வேண்டிய இடத்தை தெரிவித்தான், பொழுது கழிக்கிறது எப்படின்னு தெரிவித்தான், எப்பொழுது சரீரம் கழியும் என்பதையும் தெரிவித்தான்.
இனி இவ்வதிகாரிக்கு சரீர விஸ்லேஷ தசையில் அந்திம ஸ்மிருதி நிரபேட்சமாக தான் செய்யும் ஏற்றங்களை அருளி செய்கிறார்.
அதுக்கு மேலே சொல்லக்கூடியது என்ன, இவ்விடத்துல சொல்லக்கூடிய இந்த சூர்ணையில சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுதான் தெரிவிக்கிற, சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னு இதை பார்த்து விட்டா தெரிஞ்சு போயிடும், அதுக்காக சொல்ற. இதற்கு மேலே இந்த அதிகாரி பிராணவியோகம், பிராணன் போகும் காலத்தில் இவனுக்கு வேண்டியது என்ன, அதாவது அந்திம ஸ்மிருதி கடைசியாக நினைச்சுட்டே சாகணும், இவன் மோட்சம் வேடும் என்கிற எண்ணத்தோடு இவன் பிராணனை விட்டால்தான் மோட்சம் கிடைக்குமா என்று கேட்டால், அது உபாசகனுக்கு உண்டு, உபாயாந்தர நிஷ்டனுக்கு உண்டு, பிரபன்னனுக்கு கிடையாது என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் தேவப்பெருமாள் சொன்னார் ஆறு வார்த்தைகளிலே திருக்கட்சி நம்பி மூலமாக. அவர் தெரிவித்தது என்ன, அமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையவச்சா உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், 4வது வார்த்தை, நான் தான் ரொம்ப பெரியவன், அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையவச்சா, தரிசனம் என்பது விசிஷ்டாத்வைத்தம்தான், சிஷ்டாத்வைத்தம்தான் வேதாந்தத்துக்கு பொருத்தமான தரிசனம், தரிசனம் என்றால் மதம்னு அர்த்தம். வேதாந்தத்துக்கு எதில் தாத்பரியம்னு கேட்டால் விசிஷ்டாத்வைத்தத்திலே தான் தாத்பரியமே ஒழிய வேறல்ல. தரிசனம் பேதையேவச்சா ஜீவாத்மா பரமாத்மா பேதம், அதைத்தான் முக்கியமாக கொண்டது, கருத்திலே கொண்டது வேதாந்தம் என்று அடுத்தபடியாக சொன்னோம். தரிசனம் பேதையே உபாயங்களுக்குள்ள என்னையே உபாயமாக பற்றக்கூடிய பிரபத்தி தான் உயர்ந்தது, உபாயேஷு பிரபத்தி தான். இந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றின அதிகாரி, அந்த அதிகாரிக்கு பிராணன் போகக்கூடிய காலத்தில் அவனுக்கு அந்திம ஸ்மிருதி வேணுமா, கடைசியாக நமக்கு மோட்சம் வேணும் என்கிற எண்ணத்தோடு உயிரவிட்டால்தான் மோட்சம்னா கிடையாது, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் நினைக்க வேண்டாம். அப்போது எப்படி இருப்பான், இவன் காஷ்டபாஷான சன்னிகமாக இருப்பான், அதனால் நினைக்கவே முடியாது. நினைக்கிறதுக்கு இவனுக்கு அனுகூலம் இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பந்துக்கள் விடமாட்டான், அதையும் பெரிய ஆழ்வார் திருவிச்சியா செத்து போவதோர் போது நினைந்து ஒரு 10 பாசுரத்தில் சொல்லி வச்சிருக்கார். அதுல சொல்றார், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லென்று சுத்துமிருந்து ஆர் வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்த நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன, எல்லாரும் பந்துக்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டு இருப்பா, கடைசி காலத்தில் நினைக்கிறதுக்கு விட மாட்டான், எம்பெருமானை நினைப்பதற்கும் பரமபத பிராப்தி வேணும் என்று நினைப்பதற்கும் கூட அவர்கள் வரமாட்டார். எங்கேயாவது ஞாபகம் இல்லாமல் சோர்வினால், ஞாபகம் இல்லாமல் சோர்ந்து போய் எங்கேயாவது பொருள் வச்சிருக்கியா, எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பார். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு, ரெண்டு தடவை சொல்றதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை சொல்லிட்டு நிறுத்த மாட்டார், திருப்பி திருப்பி சொல்வார்களாம் அவர்கள். யாருக்கு என்ன கொடுத்துருக்கேன், காலத்துல என்ன என்ன வரணும் சொல்லும் சொல்லும் அப்படின்னு கேட்டிருப்பார். அதை இவன் சொல்லிட்டே வருவனா, வேடிக்கையாக வியாக்கியானம் பண்ணுற விடத்துல, கிருஷ்ணயங்காருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட என்ன வரணும், ராமயங்காருக்கு 10000 ரூபாய் கொடுத்துருக்கேன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே வரவர். கடைசியில் முகுந்தனுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு வா, உடனே அவர் சொல்லுவார். ஒருத்தர் பந்துக்கள்ல ஒருத்தர், ஐயோ இத்தனை நாள் நன்னா பேசிட்டு இருந்தாரே, ஒத்தரிடத்துலேருந்து வரணும்னா நல்லா பேசுறாராம், அவனுக்கு இவர் கொடுக்கணும், அவரிடத்துல கடன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா புத்தி பிரமம் ஏற்பட்டு போச்சு. ஐயோ கிடையவே கிடையாது, வேறு யார்ட்டாவது கடன் வாங்கினது உண்டா, கிடையவே கிடையாது, அப்படி இருக்கும்பொழுது தவறாக சொல்கிறார் என்று தெரிவிப்பெறலாம். அப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருப்பா, அதில் ஒரு பந்து சொல்லுகிறான், நேற்று நேற்று ராத்திரியெல்லாம் தூக்கம் முடிச்சிருக்கேன், நீர் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பானம் பண்ணிவிட்டு வரும், நான் இவரை பார்த்துக்கிறேன்னு வரேன். அவருக்கார உள்ளே எழுந்திருந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. என்ன காரணம்னா, நாம் உள்ளே போயிருக்கச்சே, எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கக்கூடிய சொத்தை பற்றி இவருக்கு தெரிவிச்சுட்டா என்ன பண்ணுறது இந்த பந்துவுக்கு. அதனால் இவர் இப்படி கழிக்கும் பொழுது எனக்கு ஸ்நானம் ஊருக்கேடா பானம் ஊருக்கேடா என்றெல்லாம் சொல்லுகிறான். இப்படியெல்லாம் இருந்து பந்துக்கள் இவனை அழைக்கிறார்கள். அக்காலத்திலே சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து உட்காந்துருக்கவா, எழுந்திருந்து போகாமலே உட்காந்துட்டுருக்கா. ஆர்வினவிலும் வாய் திறவாத, யார் கேட்டாலும் வாய் திறக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் காட்டினார் மணவாள மௌனிகள். கடைசி காலத்தில் தனக்கான ஒரு பெண்ணை, சிறு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, முதல் மனைவி போயிட்டா, ரெண்டாவது ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவள் கேட்டாலாவது சொல்லுவள், இளையாள்னு சொன்னால் ஒரு மோகம் இருக்குமோ இல்லையோ, இந்த மோகத்தினாலே கைகையை நடத்துல தானே மோகம் தசரதனுக்கு. அதே போல் இந்த பெண் கேட்டால் சொல்வள்னு அவளை கொண்டு வந்து நிறுத்தி நீ கேளுமா, எங்கேயாவது வச்சிருக்காரான்னு கேளுன்னு வளன். அவள் கேட்டால் கூட ஆர்வின் அவிலும் வாய், வாய் திறக்கவே முடிவதில்லை. அப்படியெல்லாம் கண்டாவரோதன விதவு கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதவு ஸ்மரணம் குதத்தேன்ற, அப்படி விடமாட்டான் அந்த காலத்தில். ஆனால் அப்பொழுது இழந்து போக வேண்டியதுதானே. கடைசி காலத்தில் எம்பெருமான் வேண்டும், எம்பெருமானுடைய கைங்கரியம் வேண்டும், பரமபத பிராப்தி வேண்டும் என்கிற எண்ணத்துடன் உயிரை விட்டால்தான் பரமபதமா, இல்லாது போனால் மறுபடியும் பிறப்பா அப்படின்றதை பற்றி ஒரு விசாரம். அந்த விசாரத்தில் பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டாம் என்பதுதான் அற்புதமான வார்த்தை, எம்பெருமானுடைய வார்த்தை அது. தேகாவசானம் மோட்சம், அந்திம ஸ்மிருதி இவனுக்கு வேண்டாம் என்று 4வது வார்த்தையாக தெரிவித்தார் பேரருளாளர் பெருமான். அஸ்திகிரியிலே எழுந்தருளி இருந்து திருக்கட்சி நம்பி மூலமாக எம்பெருமானார். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறான் எம்பெருமான், கடைசி காலத்தில் பிரபன்ன அதிகாரிக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டாம், உபாசகனுக்கு வேணும், உபாயாந்தர நிஷ்டனுக்கு வேணும், ஆனால் பிரபன்னனுக்கு வேண்டியதே கிடையாது. இந்த காலத்திலே நான் அவனை நினைக்கிறேன், வராக சரம ஸ்லோகத்திலே அதைத்தானே தெரிவித்தான் பெருமான் பூவராகன். தெரிவித்த வார்த்தை என்ன, அவன் சொல்லுகிறான் ஒரு காலத்திலேயும் இவன் என்ன நினைக்க வேண்டாம், கடைசியாக போகும் காலத்திலே முதலிலே நினைத்து வைத்திருந்தால் போன, நினைத்து வைப்பதாவது எம்பெருமானை பற்றி இருப்பதுதான், சரணாகதி பண்ணுவதுதான், அதைத்தான் சொல்லுகிறான் எம்பெருமான். அதே வராக சரம ஸ்லோகத்திலே அத்வாஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹ தாது சாம்யஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமாணம் தூ காஷ்டபாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. நல்ல போலையும் கட்ட போலையும் இருப்பேன்னு அவனால் நினைக்க முடியாது. அண்ணா எல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலத்தில் என்னை நினைத்து வைப்பேனே, ஆனால் என்னை பார்த்து தொமேவோ உபாய பூதோமே பவா, இயே எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் என்று நினைத்து வைப்பேனே, ஆனால் அவன் போகும் காலத்தில் அவன் நினைக்க வேண்டாம், நான் நினைக்கிறேன், அகம் ஸ்மராமி நான் நினைக்கிறேன், நானே வருகிறேன், வேறு யார் கையிலையும் காட்டி கொடுக்க மாட்டேன், நானே வந்து என்னுடைய உத்தரியம், அதுக்கு அத்தவாளம்னு பேர், அத்தவாளத்தாலே மூடி அழைத்து கொண்டு போவேன் இந்த ஜீவாத்மாவை, அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி நானே வந்து அழைத்து செல்வேன்னு தெரிவித்திருக்கிறான். ஆகையினாலே பிரபன்ன அதிகாரிக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டாம். எடபரதன் இருந்தார், அவரை பற்றி ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். ஆனந்த் போகக்கூடிய காலத்தில் அவர் ஞான யோக நிஷ்டராகினாலே ஒரு மானையை நினைச்சிட்டு இருந்தார், மானை வளர்த்தார், மான் குட்டியை வளர்த்தார், அதையே நினைச்சிட்டு இருந்தார், அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறந்தார் என்று ஸ்ரீ பாகவதத்திலே சரித்திரம் பார்க்கிறோம். அவர்களுக்கு வேண்டும். ஆனால் பிரபன்ன அதிகாரிக்கு அது தேவையில்லை. காரணம், அவன் நினைக்கிறபடியினாலே அந்திம ஸ்மிருதி அவனுக்குண்டு. அவன் தலையிலே இவன் ஏறிட்டபடியினாலே எல்லாவற்றையும் அவனே ஏற்றுக்கொண்டு இவனுக்காக அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான் என்பதுதான் தேரின சாஸ்திரார்த்தம். பிரபன்னாதிகாரிக்கு அவ்வளவு பெருமை என்று காட்டுகிறார். இடத்துல அந்திம ஸ்மிருதி அவசியம் அல்ல. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சொல்ற, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சில பேர் நினைச்சுடுவா. ஞாபகம் வந்தாலும் வர்ஜித்து விட வேண்டும் அர்த்தம் இல்லை. ஐயோ ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வந்தால் நல்லது, வருவது கஷ்டம். கடைசி காலத்தில் இவனுக்கு அந்திம ஸ்மிருதி பகவானை பற்றிய நினைவும் அவனுடைய கைங்கரியத்தை பற்றின பாரிப்பும் இவனுக்கு ஏற்படுமே ஆனால் மிகவும் வரவேற்கத்தக்கது. வருவதற்கே அவகாசம் மிகவும் துர்லபம், கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஆகையினாலே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வரவில்லை என்றால் கட்டப்பட வேண்டாம், வந்தால் நல்லதுதான் என்பதுதான் எம்பெருமானுடைய அபிப்பிராயம். ஒழிய வந்தாலும் விளக்க வேண்டும். ஐயோ நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, நினைவு வந்துடுத்தேன்னு கட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் அப்படி தவறான பொருள் கொள்வர்கள் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்பதற்கு. அது அர்த்தம் அல்ல என்பதை நெஞ்சிலே நன்றாக கொள்ள வேண்டும் இவ்விடத்திலே.
இனி அதிகாரிக்கு சரீர விசேஷ தசையில் அந்திம ஸ்மிருதி நிரபேட்சமாக தான் செய்யும் ஏற்றங்களை அருளி செய்கிறார்.
இந்த அதிகாரி எம்பெருமானை பற்றின அதிகாரி. அந்த அதிகாரிக்கு சரீரம் போகும் காலத்திலே அந்த எம்பெருமான் செய்யக்கூடிய பலவிதமான நன்மைகளை மேலே தெரிவிக்கிறான். சரீரபாத சமயேது என்று ஆரம்பித்து என்கிறார் இவ்விடத்திலே.
சரீரபாத சமயேது கேவலம் மதியேவ தயா
தயயா
அதிப்பிரபுத்தா மாமேவாவலோகயன்னு அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா ஜீர்ணமிவ வத்ரம் சுகேன இமாம் பிரகிருதி ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய ததானீமேவ மத்பிரசாதரப்த மச்சரணாரவிந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவத்வம் சதாவித மதனுபவஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி.
பெரிய சூர்ணை, அற்புதமான சூர்ணை இது. எம்பெருமான் பிரபன்னாதிகாரிக்கு அவனுடைய கடைசி காலத்தில் செய்யக்கூடிய பல நன்மைகளை பற்றி, நன்மைகள் அவனுக்கு செய்யக்கூடிய பரம்பரை ஒன்றல்ல ரெண்டல்ல சீரீஸ்னு அர்த்தம். அவள் செய்யக்கூடிய அந்த பரம்பரைகளை பரம்பரைகளை தெரிவிக்கிறார். இவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அவைகளை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த சூர்ணையாலே என்கிறார்.
சரீரபாத சமயேது
சரீரம் விழுங்காலத்தில் அர்த்தம். சரீரபாதம் இந்த சரீரம் விழுங்கால் மரணம் சம்பவிக்கும் காலத்தில் என்று அர்த்தம். அட் தி டைம் ஆஃப் டெத் அப்படின்னு அர்த்தம்.
கேவலம் மதியைவ தயையா
என்னுடைய தயினாலேயே. காரணம் எதுவும் கிடையாது, உன் தலையில எதுவுமே கிடையாது. நீ எப்பொழுது என்னைய உபாயமாக பற்றி விட்டாயோ அதுக்கப்புறம் என்னுடைய தயினால்தான் எல்லாம் நடக்கிறது. உபாயமாக பற்றினதும் தயதான், தயனால்தான் அவனை உபாயமாக பற்ற முடிந்தது முதலே சொல்லியிருக்கார். அதற்கு மேலே காரியம் செய்வதும் தயினாலே தான். கேவலம் மதியைவ தயையா, அந்த தயைக்கு ஒரு காரணம் கிடையாது. கேவலம் என்கிற சப்தத்தாலே என்ன காட்டுகிறான்னா, எம்பெருமானுடைய தயை கிருப்பை நிர்கேதுகம் என்று காட்டுவதாக தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை.
அதிப்பிரபுத்தா
அதிப்பிரபுத்தா பிரபுத்தா அதிப்பிரபுத்தா பிரபுத்தகன்னா ஞானமுடையவனாய், அதிப்பிரபுத்தம் மிகச்சிறந்த ஞானமுடையவனாக நீ ஆவாய். அக்காலத்திலே பிராணன் போகும் காலத்திலே நீ கேவலம் என்னுடைய தயினாலேயே மிகச்சிறந்த ஞானத்தை உடையவனாக ஆவாய் அதிப்பிரபுத்தா.
இச்சரீர விசேஷ தசையில்
அதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் இப்பொழுது.
இச்சரீர விசேஷ தசையில் உமக்கு ஒரு விசேஷம் உண்டு.
அந்த சரீர விசேஷம், சரீரம் விசேஷம்னு பிரிகிறது. சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியக்கூடிய காலத்தில் இந்த சரீர விசேஷ தசையில் உமக்கு எம்பெருமானாரே உமக்கு ஒரு ஏற்றம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு என்று தெரிவிக்கிறான்.
அதுதான் ஏதெனில்
அது என்ன
பிரபுத்தா,
அப்பொழுது என்ன ஆவீர்னா அதிப்பிரபுத்தராக ஆவீர். உன்னாலே இருந்த ஞானத்தை காட்டிலும் மேம்பட்ட ஞானம், உயர்ந்த ஞானத்தை பெற்றவராக ஆவீர். அதிப்பிரபுத்தா பிரபுத்தா அதிப்பிரபுத்தா பிரபுத்தா மிகச்சிறந்த ஞானத்தை உடையவர். முன்னால் இருந்து ஞானம், இப்பொழுது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஞானத்தை உடையவராக ஆவீர்.
வஸ்த தசையிலும் காட்டில் அவ்வளவில் வெடிச்செரிப்பு மிகையாம். காட்டில்
ஸ்வஸ்தமாக இருந்த காலம், இதுக்கு முன்னால் இருந்த ஸ்வஸ்தமாக இருந்தார் இல்லையோ, இப்பொழுது பிராணன் போகக்கூடிய காலத்தில் ஸ்வஸ்த தசை அப்படின்னு சொல்ல முடியாது. பிராணன் போகக்கூடிய காலத்தில் எத்தனையோ வாயூர் பக்தம் வாங்கி வலிப்பா அப்படின்னு அதையும் தெரிவிச்சிருக்கார். எத்தனையோ சிரமங்கள் ஏற்படும், பிராணன் சரீரத்தை விட்டு போகும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுகிறது. முன்னாடி கூட என்ன ஸ்வஸ்த இந்த சிரமம் எல்லாம் கிடையாது. ஸ்வஸ்த தசையிலே இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இப்பொழுது சரீரமானது அஸ்வாஸ்தியத்தை அடைந்திருந்த காலத்தில் ஞானமானது மிகச்சிறந்ததாக இருக்கும். விடிச்சிறப்பு என்றால் ஞானம்னு அர்த்தம். மிகச்சிறந்த ஞானத்தை உடையவராக ஆவீர்.
அதுக்கடி என்னென்னில்
அது காரணம் என்ன? அப்படி உமக்கு பிராணன் போகக்கூடிய காலத்தில் மிகச்சிறந்த ஞானம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அடி அடி என்றால் காரணம்னு அர்த்தம்.
கேவலம் மதியைவ தயையா.
அது காரணம் என்னன்னா, இந்த ஞானம் உமக்கு அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் என்னுடைய கிருபைதான். கேவலம் மதிய என்னுடையதாக இருக்கக்கூடிய தயையினாலேயே. கேவலம்னு ஒரு சப்தம், ஏவான்னு ஒரு சப்தம், அதையினாலே அது உறுதிப்படுத்துகிறான். கேவலம்னாலும் ஏவானாலும் ஒரே அர்த்தம். கேவலம் மதியைவ தயையா, என்னுடைய தயினாலேயே ஏற்பட்டதை ஒழிய நீர் பண்ணின பிரபத்தியினாலே ஏற்படவில்லை. பிரபத்தி உபாயம் அல்ல, என்னுடைய தயினாலேயே இதை பெறுகிறீர் என்று காட்டுகிறார்.
கேவலம் மதியைவ தயா, அவ்வளவிலே எங்கே போயிட்டெனலாம் என் பிரசாதத்தை.
எங்கே
அவ்வளவிலே எங்கே போயிட்டெனலாம் என் பிரசாதத்தை. ஆனால் இது முன் பிறந்த பிரசாதமடியாக பிறந்ததோ வெண்ணில்.
ஆமா, எங்கே போயிற்று, எங்கே போயிற்று என்னலாம்படியான
என் பிரசாதத்தை.
என் பிரசாதம், இதுக்கு முன்னால இந்த பிரசாதம் பண்ணலையே, இது எங்க போயிற்று, முன்னால எங்க இருந்தது என்று நினைக்கும்படியாக இருக்கும் கிருபை. அப்படிப்பட்ட கிருபையினாலே என்கிறார்.
ஆனால் இது முன் பிறந்த பிரசாதமடியாக பிறந்ததோ வெண்ணில் கேவலம்.
ஆனால் இது முன்னால உமக்கு தெளிவா இருந்தத, ஞானம் நன்னா இருந்தத, அதனாலே ஏற்பட்டதோ இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஞானம் என்று கேட்டால் அல்ல, என்னுடைய தயினாலேயே ஏற்பட்டது. முதல்ல நல்ல ஞானம் இருந்தது, இந்த ஞானம் என்ன இப்பொழுது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்றால் அப்படி அல்ல என்கிறார் இவ்விடத்துல.
கேவலம் இப்போது உண்டாயிற்று.
கேவலம்னா இப்பொழுது உண்டானது. கேவலம் இப்பொழுது உண்டாயிற்று, இது தயை, இந்த தயையானது இப்பொழுது உண்டானதுன்னு காட்டுறார்.
கர்மயோகம் அடியாக ஞானயோகம் உண்டாய், அதடியாக பக்தி உண்டாய், அது பரபக்தி ஆமோபாதி, பரபக்தி ஆமோபாதி ஒன்று நிதானமாக வந்ததல்ல.
ஆமா, பரபக்தி பரஜான பரமபக்தி ஒருத்தனுக்கு ஏற்படுறது எப்பொழுது ஏற்படுகிறதுன்னு கேட்டா கர்மயோகத்தை நுட்டிக்கிறான். கர்மயோகத்தை நுட்டித்து பிற்பாடு அதனாலே ஞான யோகத்திலே போகிறான். ஞானயோகத்திலே ஞான யோகத்தாலே ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணுகிறான். பிற்பாடு அந்த ஆத்மாவுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த பக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விளைந்து பரபக்தி பரஜான பரமபக்திகளாக விளைகிறது என்று பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இந்த பரமபக்தி ஏற்பட்டிருக்கிறதே கடைசி, அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் மற்ற உபாயங்களை அனுட்டிக்கக்கூடியவனுக்கு கர்மயோகம் முதலியவர்கள் காரணமாக இருக்கின்றன. அதே போல இப்பொழுது ஒரு காரணத்தினாலே, முன்னுண்டான ஒரு காரணத்தினாலே உமக்கு இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஞானம் ஏற்பட்டதோ, இப்பொழுது அதி பிரபுத்தராக இருப்பதற்கு காரணம் முன்னாலே ஒரு ஞான விசேஷம் இருந்து அதனாலே ஏற்பட்டதுன்னு கேட்டால் கிடையாது என்கிறான். அது உபாயாந்திர நிட்டனுக்கு உண்டே ஒழிய பிரபன்னனுக்கு அல்ல. பிரபன்னனுக்கு அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்திலே எம்பெருமான் இருந்து அதை விளைவிக்கிறான். அதுதான் தேரண சாஸ்திரார்த்தம் விடத்துல இதான் ஆழ்வாருங்கள மயர் வர மதிநலம் அருளினன், அருளினன் விட்டார் ஆழ்வார். அருள்தான் காரணம், அஜான் மயர்வு அஜானம் அற அது போகும்படியாக செய்தான். ஞானத்தை கொடுத்தான், பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தான், பக்தியே வடிவாக கொண்ட ஞானத்தை கொடுத்தான். இது எதனால் விளைந்தது என்ன? கர்மயோக ஞான யோகத்தால் விளைந்ததல்ல இந்த பக்தி, கேவலம் அருளால். அதுதான் அருளினன்னுட்டார் அயர்வர மதிநலம் அருளாலே கிடைத்தது. ஆக கர்மயோக ஞான யோக ஸ்தானத்திலே எம்பெருமான் இருந்து இதை உண்டாக்கினான் என்பதுதான் அதற்கு அர்த்தம்.
நிருசேதுகமாக இப்போது உண்டாயிற்று.
இப்பொழுது என்ன உண்டாயிற்று? நிர்கேத்துக்கமாக நிர்கேத்துக்கமான என்னுடைய கிருபையினாலே உமக்கு இப்படிப்பட்ட மிகச்சிறந்த தெளிவான ஞானம் ஏற்பட்டது என்கிறான் எம்பெருமான். அதுதான் கேவலம். தயையா ஏவ, ஏவ சப்தம் கேவல சப்தம். இதற்கு அர்த்தம் என்னென்ன, பெருமானுடைய கிருபை இவன் செய்த ஒரு காரியத்தினாலே விளைந்தது அல்ல. இது நிர்கேத்துக்கம், காரணமற்றது, ஒரு காரணமும் சொல்லவே முடியாது.
ஆனால் இவ்வளவாக கீழ் இவனுக்கு பிறந்த பாக விசேஷங்கள் அடைய போகோபகரணமாய் காரியம் செய்கைக்கு உறுப்பானோ என்னில் மதியேவ தயையா,
மதியே கேவலம் மதியேவ தயையா.
ஆனால் இவ்வளவாக கீழ் இவனுக்கு பிறந்த பாக விசேஷங்கள் அடைய,
கீழே எத்தனையோ பாக விசேஷம், பாக விசேஷங்கள்னு பல நிலைமைகள் அவளெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த பாக விசேஷங்கள் எல்லாமே எதனால் ஏற்பட்டது? பாக விசேஷங்கள் அடைய,
பாக விசேஷங்கள் அடைய போகோபகரணமாய் காரியம் செய்கைக்கு உறுப்பாமோ வெண்ணில்.
ஆமாம், கீழே ஏற்பட்ட அநேக பாக விசேஷங்கள் இருக்கு, அவளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு வந்திருக்க, அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்தியானது போகத்துக்கு உபகரணம், பக்தின்றதற்க போகத்துக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய அதை கொண்டு அனுபவிக்கிறோம், அதுதான் உபகரணம்னு பேர். உன்னை கொண்டு ஒன்று அனுபவிக்கிறோமே அதற்கு உபகரணம்னு பேர். இந்த போகத்துக்கு உபகரணமாக ஆகுமோ கீழே விழைந்த பாக்கங்கள்னா கிடையவே கிடையாது. அதுவல்ல, இப்பொழுது விளையக்கூடிய இந்த பதி பிரபுத்தான்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஞானம் கேவலம் என்னுடைய தயினாலேயே ஏற்பட்டது, அது போகோபகரணமாக, அதனாலே நீர் இதை பெற்றீர்னு சொல்ல முடியாது என்று தெரிவிக்கிறார்.
போகோபகரணமாய் காரியம் செய்கைக்கு உறுப்பாமோவெண்ணில் பதியேவ தயையா, இத்தை ஒழிந்தால் வேறு அடி இல்லை.
இத்தை ஒழிந்தாலும் இந்த கிருபையை ஒழிந்தால், கிருபையை தவிர வேறு எதுவும் காரணமில்லை. உமக்கு இப்பொழுது ஏற்பட்ட அந்த ஞான சிறப்பு எதன் காரணமாகவும் ஏற்படவில்லை, என்னுடைய தயையினாலேயே ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார்.
கீழேயும் மதியேவ தயையா என்று வைத்து இங்கும் மதியேவ தயையா என்கையாலே,
கீழையும் சொல்றார், கீழையும் எம்பெருமானை ஆசிரியை அங்கீகரிக்கும் காலத்தில், இவனை அங்கீகரிக்கக்கூடிய காலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் மதியேவ தயையா என்று கீழே சொன்னான். இங்கேயும் இவன் அடைந்து அனுபவத்தை செய்யக்கூடிய காலத்திலேயும் மதியேவ தயையான்னு சொல்றான். ரெண்டு இடத்துலையும் சொல்றாரு, அது என்னத்தினால, அங்கேயும் தயன்னு சொன்ன இங்கேயும் தயன்னு சொல்றார், அதுக்கு என்ன அர்த்தம் என்று விசாரிக்கிறார் இவ்விடத்துல.
மதியேவ தயையா என்கையாலே விஷயீகரிக்கும் தசையோடு, விஷயீகரித்த தசையோடு, விரோதி போக்கும் தசையோடு, அனுகூலங்களை உண்டாக்கும் தசையோடு வாசியர எல்லா தசைகளிலும் இவனுக்கு பரிகரமாய் உள்ளது வெறுமை.
வெறுமை இவனுக்கு இருக்கிறது என்ன? இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த காலகட்டங்களிலே இருக்கக்கூடியதெல்லாம் என்ன, இவன் கையில் ஒன்றும் கிடையாது, வெறுமை தான். வெறுமைன்னா ஒன்றுமே கிடையாது. அது எந்தெந்த காலங்கள் அதை சொல்றார், வரிசையா சொல்றார். இப்பொழுது
விஷயீகரிக்கும் தசையோடு,
எம்பெருமான் விஷயீகரிக்கிறான், விஷயீகரிக்கிறானா ஏற்றுக்கொள்கிறான், ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்கிறான், நீயே எனக்கு உபாயம்னு சொல்றான், அவனை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் இவனிடத்துல என்ன இருந்தது, என்ன இருந்து ஏற்றுக்கொண்டான்னு பார்த்தோம், ஏன்னா ஒன்றும் கிடையாது. எதை கொண்டு அவனை ஏத்துண்டான் அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது, தயதான் காரணம், கிருபையினால தான் ஏத்துண்டான். ஐயோ பாவம், நம்ம விட்டார் இவனுக்கு யார் என்று அந்த கிருபையானது இருகரையும் அழிக்கும் கிருபா பிரவாகம், இந்த கிருபையினால தான் ஏத்துண்டான். ஆ, அங்கீகரிக்கும் காலத்திலேயும் கேவலம் தயினால தான் ஏத்துண்டான். பதிரம் பண்ணி பார்க்கிறது, எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனை விதமாக நாம் சஞ்சரித்திருக்கிறோம், அவன் கொடுத்த கரணங்களை கொண்டு அவனுக்கு எந்த காரியமும் செய்யாமல், இந்த கைங்கரியம் செல்லாமல் நாம் வியபிச்சரித்திருக்கிறோம். நாம் பண்ணக்கூடிய பிரபத்திக்கு திருஷ்டாந்தம் காட்டியிருக்கார் பிள்ளலோகாச்சாரியர். கீழே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், நெடுநாள் அந்நியபறையாய் போந்த பாரியை தஜ்ஜாபயங்களின் நிக்கை பர்தசகாசத்திலே வந்து என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுமா போலே இருப்பதொன்றிலே இவன் பண்ணும் பிரபத்தின்னு காட்டியிருக்கார். ரொம்ப காலம் கணவனை விட்டு பிரிஞ்சா கண்ட பேரோட சுத்தினான், அவள் எல்லாரும் கடைசியில் உதவுவாள உதவல்ல, எல்லாரும் கைவிட்டா, கைவிட்ட காலத்தில் கணவன் இடத்துலயே வந்து நிற்கிறா, வெக்கம் இருக்க வேண்டாம், அவளுக்கு பயம் இருக்க வேண்டாம், என்ன பண்ணுவனோன்னு எப்படி முன்னாலும் போகிறதுன்னு வெட்கப்படணும், அதற்கு மேலே பயம் இருக்கணும், என்ன செய்வனும்னு பயம் இருக்கணும், ரெண்டும் இல்லாமல் அவன் எதிரிலே வந்து ஏதோ சுத்தி தெரிந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னாலே ஆனால் தண்டிக்கத்தான் முற்படுவனே ஒழிய ஒரு காலத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஏற்றுக்கொள்கிறான்னு வைத்துக் கொள்வான். அப்பொழுதோ அவனுடைய கிருபை தானே பலிக்கிறது. ஐயோ பாவம், என்ன செய்வது, ஏதோ தவறாக போய்விட்டாள் அப்படின்னு நினைத்து சஜீவாத்மாவுக்கு கிருபையை பண்ண வேணும்னு நினைக்கிறான். அப்படி பண்ணினா அது தயை தானே பலிக்கிறது. அதே போலத்தான் நாம் பண்ணக்கூடிய பிரபத்தி, அந்த லஜ்ஜா பயங்களின் நிக்கே பர்தசகாசத்திலே வந்து என்னை அங்கீகரிக்க வேணும்னு சொல்கிறாளே ஒருத்தி, அதே போலத்தான் எம்பெருமானிடத்தில் போய் நீ எனக்கு உபாயமாக வேணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்ன வார்த்தையினாலே நடக்கிறது. நியாயமாக பார்த்தா இவனை தண்டிக்கணும். இத்தனை காலம் நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், அவதாரங்கள்லாம் பண்ணி நானே நடந்து காட்டியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட நீ விபரீதமாக நடந்து கொண்டாய், இதனுக்கறிய உனக்கு வெக்கமில்லை பயமில்லை அப்படின்னு சொல்லி தண்டிக்க வேணும். தண்டிக்காமல் விஷயீகரித்தான், ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான். அது எதனால் ஏற்பட்டது? இவனிடத்துல ஒரு கைமுதல் இருந்தா? கிடையவே கிடையாது. கைமுதல் எதுன்னு கேட்டா, இந்த பாபம் பண்ணினாலே அந்த பெண்ணுக்கு என்ன கைமுதல் இருந்ததோ, கேபிட்டல், கைமுதல்னா கேபிட்டல் என்ன இருந்ததோ அதுதான் நம்ம இடத்துல. எத்தனை காலம் உணா பொடுத்து பழுதே பல போகலும் போயினவென்று அப்படின்னு அழ்வார்கள். கழிந்த காலத்தெல்லாம் காட்டுறான் எம்பெருமான், எல்லாத்தையும் அழ்வார்கள் பார்க்கிறான். எத்தனை காலம் கழிஞ்சிருக்கு, எத்தனை காலம் கழிஞ்சிருக்கு, எத்தனை விபரீதம் பண்ணியிருக்கோம் என்று அவர்கள் எல்லாரும் அஞ்சு அழுதேன்னு வருத்தப்படுகிறார். எத்தனை காலம் அனுபவத்தை செய்திருக்கலாம், வித்தமா பொடுத்தே அவனோட கூடி இருக்க வேண்டிய நாம் வெதிச்சரித்தோமே, தவறாக நடந்து கொண்டோமேன்னு வருத்தப்படுகிறார்கள். அதனால் விஷயீகரிக்கும் காலத்தில் எது பலித்தது? தயைதான். கிருபையா பரியபாலயத்து, கிருபையா பரியபா சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் பதார்கம் அபி காக்குஸ்தா கிருபையா பரியபாலயத்து என்பது அற்புதமான வச்சனம் ஸ்ரீராமாயணத்தில். வந்து விழுந்தான் ஆகாசுரன். அவன் பண்ணின பாபம் பெரிய பாபம். பிராட்டியனுடைய மார்பகத்திலே தன்னுடைய நக்கங்களாலே கீறினான், ரத்தம் வரும்படியா செய்தான். எததார ஸ்தனாந்தரேன்னு இரண்டு மலைகளுக்கு நடுவிலே தன்னுடைய கூறிய நகங்களாலே கிழித்தான். தூங்கிட்டு இருந்த பெருமான் எழுந்திருந்தான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான், சுத்தினான். கடைசியா செயல் மாண்டு போய் வந்து விழுந்தான். அது சரணாகதின்னா சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. சொல்லப்போனா தலையிழை இவருடைய திருவடி தாமரில் தலையை சேர்த்துன்னு விழலை, தாலை காட்டினு விழுந்தான். இராட்டிய உடனே தச்சிர பாதையோஸ்தசு யோஜயமாச ஜானகின்னு பாத்ம புராணத்தில் பார்க்கிறோம். அவன் நல்ல வேலை, காகாசுரனுடைய புண்ணியம், அவனுடைய பாக்கியம், ராமன் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். விழுந்த காலத்தில் அந்த சப்தம் கேட்டு அவன் திரும்புவதற்கு முன்னாலே அருகிலே இருந்த பிராட்டி, சீதா பிராட்டி, அவனை திருப்பி அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய திருவடித்தாமரோடு சேர்த்து வைத்தாள். சேர்த்து வைத்து திராகி திராகித்து, பட் அவள் சரணாகத்தின்னு அதை நிரூபித்தான். அதனாலே ஏற்றுக்கொண்டான். அக்காலத்தில் சரண்ய சரணாகதம், சரண்யனான இவனிடத்திலே அவனுடைய கிரகத்தின் வாசலிலே வந்து விழுந்தான். அவ்வளவுதான், செயலற்று போய் விழுந்தான், செயல் மாண்டு போய் விழுந்தான். இந்த காக்காசுரனுக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கணும், வதார்கம் அப்பி காக்குஸ்தா, வதித்திருக்க வேண்டும், அதற்கு தகுந்தவன். அப்படிப்பட்டவனை வதார்கம் அப்பி காக்குஸ்தா எதனால் ரட்சித்தான்? கிருபையா பரியபாலித்து, கிருபையினாலே ரட்சித்தான், தயையினாலே ரட்சித்து போனா போட்டோம். ஐயோ பாவம், என் செய்வான் அப்படின்னு நினைத்து, நாம் இல்லாமல் போனால் வேறு யார் இவனை ரட்சிக்கப் போகிறார்கள் என்று சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடியவன், கிருபாநிதியாக இருக்கக்கூடியவன், கிருபாலுவாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் இவனை ரட்சித்தான். ஆக விஷயீகரிக்கும் தசையிலேயும் கேவலம் கிருபையினாலேயே ரட்சித்துக் கொள்கிறானே ஒழிய வேறல்ல. ஆகையினாலே நிர்ஹேதுக்கம் கிருபை என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
திசைகரிக்கும் தசையோடு, திசைகரித்த தசையோடு
ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, விஷயீகரித்த தசையிலே அவனை விஷயீகரிக்கக்கூடிய ஆர்த்தியை அதான் பண்றான். கிருபையினாலே விஷயீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். விஷயீகரித்த தசையிலேயும் அவனுடைய கிருபை தான் காரணம்.
விரோதி போக்கும் தசையோடு,
அதுக்கப்புறம் இவனுடைய விரோதி எல்லாம் போக்குறான். எதனால போக்குறான்? சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமின்னு சொல்லிறானே, என்னை அடைவதற்கு யாவையாவை சில பாபங்கள் உனக்கு தடையாக இருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறேன், அதான் விரோதி. இந்த விரோதி எல்லாம் போக்குகிறான் எம்பெருமான். அதனால் போக்குறான், இவனிடத்துல உண்டான தயையினாலே, குழந்தையினிடத்துல உண்டான தயையினாலே, இறக்கத்தினாலே தானே தாயானவள் அல்லது தகப்பனானவள் அவருடைய விரோதியெல்லாம் போக்குகிறார். விரோதின்னு என்ன, வியாதி எல்லாமே விரோதி தான். வியாதி யார் போக்குறான்? இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட வியாதியை கவலைப்பட்டு தனக்கு வந்த வியாதியை காட்டிலும் தனக்கு வந்ததை கூட கவனிக்கிறதில்ல. இந்த குழந்தைக்கு வந்த காலத்திலேயே தாய்க்கும் வியாதி வந்திருக்கும், கால்றான்னு வைத்துக் கொள்ளும் குழந்தைக்கு கால்றா, அது இவளையும் பிடிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அப்பொழுது அந்த குழந்தையை பற்றித்தான் கவலைப்படுவோளே ஒழிய தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அதனால விரோதியை போக்கும் காலத்திலேயும் தயையினாலே தான் எம்பெருமான் ரட்சிக்கிறான், விரோதியை போக்குகிறான். விரோதி அவன் தான் போக்க வேண்டும். இவனால் போக்க முதல்ல விரோதி எதுன்னு இவனுக்கு தெரியாது. தெரிந்தாலும் கூட அந்த விரோதியை போக்கிக் கொள்வதற்கு இவனுக்கு சக்தி கிடையாது. அவருடைய சர்வசக்தி யுத்தத்தை பார்த்தாலும் அவன்தான் விரோதியை போக்க வேண்டும். இவன் எலி எலும்பனாக இருக்கிறான், இவனுடைய அசக்தியை பார்த்தாலும் அவன்தான் போக்க வேண்டும். பகுத்த விஷயமாக இருக்கக்கூடிய பிராப்தியை பார்த்தாலும் அவன்தான் போக்க வேண்டுமே ஒழிய இவனுக்கு ஒரு காலத்திலேயும் பிராப்தி கிடையாது. அப்பிராப்தி தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு இவனுக்கு ஒரு காலத்திலேயும் யோக்கியதை கிடையவே கிடையாது. அழகான ஒன்று சொல்றார், கையுள் நன்முகம் வைக்கும் நையுமென்னு சொன்னார் பாசுரத்தில், திருக்குறங்குடி பாசுரத்தில். பராங்குஷ நாயகி, நம்மாழ்வாராகிற நாயகி, தன்னுடைய கன்னத்தில் கையை வச்சுன்னு உட்கார்ந்துட்டுருக்கான் திருக்குறங்குடி எம்பெருமான். நம்பி நம்ம என்ன ரட்சிக்கலையே, நமக்கு வரவே இல்லையே அப்படின்னு கையை வச்சுன்னு தன்னுடைய கன்னத்தில் வச்சுன்னுட்டான். கன்னத்தில் கை வச்சுன்னு இருக்கிறது துக்கத்தை காட்டக்கூடியது. இப்போ துக்கத்தோடு இருக்கா, தாயார் வந்தா எடு எடு கையை எடு அப்படின்னு சொன்னான். கன்னத்தில் கை வச்சுக்கூடாது. ஏன் கன்னத்தில் கை வச்சுருக்கிறது தவறுன்றதுக்காக சொல்லலை, உன்னுடைய கன்னத்தில் உன் கையாக படுறது, அவனல்லவா உன்னுடைய கன்னத்தை வருடி கொடுக்க வேண்டும், உன்னுடைய கை கூட படக்கூடாது. ஆகையினாலே அவனுக்காக இருக்கக்கூடிய நீ சம்பந்தம் கொள்ளக்கூடாது. ரட்சிக்க வேண்டிய யாரு, அவன் தான் ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர்கள். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ஈஸ்வரனை தவிர மற்ற பேர்னு அர்த்தம், மற்ற பேரில் இவனும் ஒருத்தன். ஆ ஸ்வரட்சணை சுவாமி ஒரு காலத்திலையும் கூடாது, அவன் தானே ரட்சிக்க வேண்டும். அதனால எப்படி ரட்சணம் என்று கேட்டால், விரோதி ரட்சிக்கையாவது விரோதியை போக்கையும் அபேட்சிதத்தை கொடுக்கையும். விரோதியை போக்கதான் அவன் தான் பண்ணும், அபேட்சத்தை கொடுக்கறதும் அவன் தான் பண்ணும். அந்த தசையிலே விரோதியை எப்படி போக்குகிறான், தன் அடிபணிந்தான் என்கிற காரணத்தினாலேயா, கிடையவே கிடையாது. அதுதான் தவறாச்சே நியாயமா பார்த்தா. விரோதி எதனால போக்கிறான், கேவலம் தயினாலே தான் போக்குகிறான். ஆக அங்கீகரிக்கும் தசையிலேயும் அங்கீகரித்த விஷயீகரித்த தசையிலேயும் விரோதியை போக்கும் திசையிலேயும் கேவலம் கிருபையினாலேயே காரியம் எம்பெருமான் செய்கிறான் என்று காட்டுகிறார் இவ்விடத்துல. கேவலம் மதியை தயையா, இது எம்பெருமானுடைய அற்புதமான வார்த்தை. அதேனால என்னுடைய கிருபை நிர்ஹேதுகம், எந்த காரணத்தையும் பற்றினது அல்ல, நீ செய்த ஒன்றை பற்றி வந்ததல்ல என்று காட்டுவதுதான் கேவலம் என்கிற சப்தத்தினுடைய அர்த்தம், ஏவா என்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் என்று இவ்விடத்துல பிரிவாச்சான் பிள்ளை சிறிது சந்தேகம் இல்லாமல் நிரூபித்து காட்டுகிறார். கேட்டுருக்கார்,
கேக்குறது சுவாமி.
விரோதி போக்கும் தசையோடு அனுகூலங்களை உண்டாக்கும் தசையோடு வாசியர எல்லா தசைகளிலும் இவனுக்கு பரிகரமாய் உள்ளது வெறுமை.
ஆமா, அதற்கு மேலே அனுகூலம், அனுகூலமான திசையை எம்பெருமான் தான் கொடுக்கிறான். இவனிடத்துல என்ன இருக்கு, என்ன ஒண்ணும் கிடையாது. இவைகளையெல்லாம் பெறுவதற்கு எம்பெருமான் விஷயீகரித்ததற்கும் எம்பெருமான் விஷயீகரித்த விற்பாடு செய்வதற்கும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கும் விபரீதங்களை விரோதங்களை போக்குவதற்கும் இவனிடத்துல என்ன உண்டு, ஜீவாத் நம்ம இடத்துல என்ன உண்டுனா வெறுமை தான். வெறுமை என்னாக்கா, எதுவும் கிடையாது. இவன் செய்தது ஒன்றினாலே அவன் செய்தான் என்று சொல்லவே முடியாது ஒரு காலத்திலேயும். ஆகியனாலே கிருபையானது நிர்கேத்துக்கம் கேவலம் மதியைவ தயையா என்று காட்டுகிறார் என்பது பெரியவாச்சான்புடையனுடைய அற்புத விவரணம்.
காரியம் செய்கைக்கு அடி அவன் பிரசாதமே என்றதாய்த்து,
காரியம் செய்வதற்கு காரணம் அவன் கிருபைதான், கிருபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லது அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே, என்னையோங்கு தன் திருவங்கடமுடையாய் உலகு தன்னை வாழனின் நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு அருளே புரிந்திருந்தேன். பெரியாழ்வார் சொல்றார், எல்லாம் சக்கரப்பொறி எல்லாம் ஒத்திண்டாச்சு, அது காரணமாக இவருக்கு கிடைக்குமானா கிடையாது. அருளே புரிந்த அருளே ஏவகாரம் கேவலம் மதியை எல்லா இடத்துலையும் ஏவகாரத்தாலே என்ன காட்டப்படுகிறது, அவனுடைய கிருபை தான். அதனால தான் எங்க பார்த்தாலும் அருள் 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 என்று ஆழ்வார்கள் வாய் விரும்புகிறார்கள் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அதான் பெரியவாள் பார்த்து சுவாமி எழுந்தருள வேணும், சுவாமி வீற்றிருந்து அருள வேணும், சுவாமி போஜனம் கொண்டு அருள வேணும் என்றெல்லாம் கேவலம் கிருபையினாலே கிடைக்குமே ஒழிய நாம் செய்யும் ஒன்றாலே எதுவும் கிடைக்காது என்பது சம்பிரதாயமாகினாலேதான் அருள் என்கிற சப்தத்தை சீவைட்ட பரிபாஷையிலே சேர்த்து சேர்த்து சொல்கிறோம். சுவாமி அடியனுடைய குடிசைக்கு எழுந்துருள வேணும், ஒன்னடி சாத்தி அருள வேணும், அவ்விடத்திலே சிறிது காலம் எழுந்து அருளி இருக்க வேணும், அடியன் சமர்ப்பிக்கக்கூடியதெல்லாம் எதுவுமே கிடையாது, தேவரியதை எல்லாவற்றையும் அங்கீகரித்து அருள வேணும், எல்லாம் அருள் அருள்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது அருள் அருள்னு சொல்லிகிட்டே இருக்கான்னா அவளுக்கு தெருள் இருக்கிறபடினாலே அருள் என்கிறார். தெருள்னா ஞானம். மருள் இருந்தால் சொல்ல மாட்டான், அஜ்ஞானம் இருந்தால் சொல்ல மாட்டான், தெருள் இருந்தால் சொல்லுவன். அருள் தவிர வேறு கிடையவே கிடையாது.
பிரபுத்தகா என்ன அமைந்திருக்க அதிப்பிரபுத்தகா என்றது
இந்த மதியை
காட்டில் இதுக்கு விசேஷம் உண்டு என்கைக்காக.
அதிப்பிரபுத்தகா என்று அடுத்தபடியா சொல்றார். கேவலம் மதியை எதை செய்கிறதுன்னு கேட்டார். நீர் மிகச்சிறந்த ஞானத்தை உடையவராக ஆவீர். அதி பிரபுத்தகா. இந்த அதின்ற சத்தமானது என்ன, இருந்த தசை பிரபுத்த தசை, இப்பொழுது இருக்கக்கூடியது அதி பிரபுத்த தசை என்பதை காட்டுகிறது. முன்னை காட்டிலும் ஞானத்திலே ஒரு வாசி, ஒரு ஏற்றம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு என்பதை காட்டுவதற்காகத்தான் அதிசப்த பிரயோகம் நடத்தி நாம பிரயோகம். அதி சர்வத்திர வார்ஜயத்து சம்ஸ்கிருதத்தில் ஒன்று. அதின்றது எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தக்கூடாது, அதிகமாக போஜனம் பண்ணக்கூடாது. அதிகமாக அதின்றது அதுதான், அதி என்ன அதிகம்னு அர்த்தம் சொல்கிறது. வைத்துக் கொள்வோமே என அதில் என்ன ஏற்படணும், அதி பிரபுத்தா, முன்னை காட்டிலும் இப்பொழுது மிகச்சிறந்த ஞானத்தை உடையவராக ஆவிய.
அதுதான் ஏது என்ன, மாமேவா வலவக என்ன,
அது என்ன அதி பிரபுத்தா, நல்ல ஞானம்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்ன, மாமேவா வலோக என்ன என்று மேலே தெரிவிக்கிறார். என்னையே காண்பவனாக ஆவாய், என்னையே பார்த்து கொண்டிருப்பாய், இதுதான் ஞானம். ஞானத்துக்கு உண்டானது விசேடம் என்னவென்று கேட்டால், முன்னாலே இருந்த ஞானத்தை காட்டிலும் இப்பொழுது ஏற்பட்ட ஞானம் மிகச்சிறந்ததா இருக்கும். அந்த திசைக்கு அந்த ஞானம் அதிகமான ஒரு கௌரவத்தை உடையதா இருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அதுதான் மாமேவ அவர், என்னையே அவலோக என்று காண்பவனாக நீ இருப்பாய். எப்பொழுதோ சரீர பார்த்த சமயத்துல, பிராணன் போகக்கூடிய காலத்துல, இது பிரபன்னாதிகாரிக்கு எம்பெருமான் செய்யக்கூடிய தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்று காட்டுகிறார்.
இதுவாயிற்று இதுக்குண்டான விசேஷம்,
இதுதான் இதுதான் இதற்குண்டான விசேஷம், எம்பெருமானையே காண்பதிருக்கிறது, அதுதான் இதற்கு உண்டான விசேஷம், இந்த ஞானத்துக்கு உண்டான விஷயம். அதனாலதான் அதி பிரபுத்தகா என்கிறான் இடத்துல.
முன்புத்தை அறிவு ஒரு தரையில் சரீரத்தையும் ஒரு தரையில் பகவத் விஷயத்தையும் இரண்டையும் அவகாகித்திருக்கும்.
அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இப்பொழுது மரண தசையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானம் மிகச்சிறந்ததுன்னு எதனால சொல்றன்னா, இருந்த ஞானம் இருக்க, அந்த அறிவு இருக்க, அது ரெண்டையும் பார்க்கிறது, சரீரத்தையும் பார்க்கிறது, எம்பெருமானையும் பார்க்கிறது, ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஞானமாக இருக்கிறது. சரீரம்னா பிராகிருத வஸ்துக்கள் பிரகிருதி மலைவுகளை பார்ப்பதாக இருக்கு, பிராகிருதத்தையும் பார்க்கிறது, அஜித் வஸ்துவையும் பார்க்கிறது, அதே போல ஈஸ்வர தத்துவத்தையும் ரெண்டையும் அவகாகித்திருக்கும், ரெண்டிலேயும் அது உள்புகுந்திருக்கும், இரண்டையும் பார்க்கும். ரெண்டையும் பார்த்து என்ன பண்றான்னுக்க, இந்த சரீரம் ஹேயம் இது போக வேண்டும், இது அவனுடைய அருளாலே போக வேண்டும் அப்படின்னு இந்த சரீரத்தை பற்றின ஞானமும் எனக்கு ஏற்படுறது, அஜித் தத்துவத்தை பற்றின ஞானம் ஏற்படுறது, இந்த அஜித் சம்சர்க்கம்தான் காரணம் அப்படின்லாம் ஏற்படுறது. ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஞானம் அப்பொழுது, அஜித்தையும் பார்க்கிறான், ஈஸ்வரனையும் பார்க்கிறான். இப்பொழுது என்ன, ஈஸ்வரனையே பார்க்கிறான்றது இருக்கே, அதான் அதி பிரபுத்த தசை என்கிறான் விடத்துல. அது பிரபுத்த தசை, இது அதி பிரபுத்த தசை. ஞானம் உண்டுனால்தான் அஜித் விலக்ஷணன் எம்பெருமான் என்பது ஏற்படும், அஜித்தை காட்டிலும் வேறுபட்டவன் என்கிற ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்பொழுது. அதனால அஜித்தையும் பார்க்கிறான், ஈஸ்வரனையும் பார்க்கிறான். இப்பொழுது எதை பார்க்கிறான், பெருமானை மட்டும் பார்க்கிறபடினாலே இது மிகச்சிறந்த ஞானம்.
அங்கநன்றியே,
அப்படி இல்லாமல்
தன்னை அபேட்சியாதே என் பிரசாதமே அடியாக வந்த அறிவாகையாலே,
தன்னை அபேட்சியாதே இந்த ஜீவாத்மாவை, ஜீவாத்மாவின் இடத்துல எதையும் எதிர்பாராமல் என்னுடைய தயினாலே வந்த ஞானம் இது. இந்த ஞானம் இப்பொழுது ஏற்பட்டிருக்க, அது ஜீவாத்மாவினிடத்திலே ஒன்றையும் எதிர்பார்க்காமல், தன்னை அபேட்சியாமல்னா அவனிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்காமல், இவனிடத்துல என்னவென்றா விசேஷமான தயை பண்ணுகிறான் இந்த ஜீவாத்மாவிடத்துல. இந்த தயையினாலே ஏற்பட்ட ஞானமாகினாலே இது அதி பிரபுத்த தசை, மிகவும் விலட்சணமான ஞானம் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
என் பிரசாதமே அடியாக வந்த அறிவாகையாலே,
என்னுடைய கிருபையினாலே, பிரசாதம்னா கிருபையினாலேயே, கிருபையின் காரணமா அடின்னா காரணம், கிருபையின் காரணமாகவே வந்த ஞானமாகையினாலே இந்த ஞானமானது மிகச்சிறந்ததாக இருக்கும்.
என்னை ஒருவனையே விஷயீகரித்திருக்கும்,
ஆமா என்னை ஒத்தனையே பார்க்கக்கூடிய விஷயீகரித்திருந்த விஷயமாக கொண்டிருக்கும், இதை தவிர வேறு கிடையவே கிடையாது. என்னை தவிர அஜித்தை நீ பார்க்க மாட்டாய், வேற என்றையும் மாமேவ என்னையே பார்ப்பாய ஒழிய வேறு ஏவகாரத்தாலே எதை வியாபர்த்திக்கிறது எது கிடையாதுன்னு கேட்டா, அச்சித்து கிடையாது. சரீரத்தையும் பார்த்துட்டு இருந்தீர், என்னையும் பார்த்துட்டு இருந்தீர், ரெண்டும் கிடையாது. என்னையே பார்ப்பீர், காரணம் என்னாலே கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஞானம் என்கிறார் இவ்விடத்திலே.
அதற்கு மேலே அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்காரம்,
அதுக்கு மேல பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு, இந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஒரு உபகாரத்தை அடுத்தபடியாக அருளி செய்கிறான். என்னுடைய தயையினாலே மேலும் ஒன்று கிடைக்கும். அது என்ன? அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதத்தை உடையவராக இருப்பேர் என்று காட்டுகிறார். அதை அடுத்த வாரம் தொடர்ந்து அனுபவிக்க பிராப்தம் என்று சொல்லி நிறுத்துகிறேன் இன்றைய உபன்யாசத்தை.